கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உபவாச ஜபத்திலே நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் பரிசுத்த லூக்கா என்பவர்களுடைய சுவிசேஷம் 18:1 சில வசனங்களை வாசிக்கலாம்.
சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார்.
சரி, போதும். இந்த ஒன்னாம் வசனத்திலிருந்து 8 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லுகிறார். அந்த ஓமையை எதற்காக சொல்லுகிறார் என்றால், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதற்காக. Men ought always to pray and not to faint. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு அருமையான உவமையை சொல்லுகிறார். 2 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், ஒரு நியாயாதிபதி இருந்தார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தார். அவன் எப்படியாப்பட்டவன் என்றால், அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருக்கிறான். அதே பட்டணத்தில் 3 வசனத்தில் ஒரு விதவை இருக்கிறாள். அவள் போய் அவனத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், எ ஜட்ஜ் அண்ட் எ உமன். எ ஜட்ஜ் அண்ட் எ உமன். ஒரு நியாயாதிபதியும் ஒரு ஸ்திரியும். எ ஜட்ஜ் அண்ட் எ உமன். ஒரு நியாயாதிபதியும் ஒரு பெண்ணும் என்ற தலைப்பிலே உங்களுக்கு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். நன்றாக கவனிங்க. இங்கே கர்த்தர் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார் என்றால், ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். அவனுடைய கேரக்டர் எவ்விதமாய் இருக்கிறது என்றால், He feared not God, neither regarded man. தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதிக்காதவன். அவ்விதமான ஒரு சுபாவம் அந்த நியாயாதிபதிக்கு இருக்கிறது. நியாயாதிபதிகள் என்றைக்குமே நீதி நியாயத்தை தான் சொல்லணும். ஏழையாக இருந்தாலும், பணக்காரர்களாக இருந்தாலும், செல்வாக்கு உடையவர்களாக இருந்தாலும், செல்வாக்கு இல்லாதவர்களாக இருந்தாலும், அவள் நியாயத்தை தான் சொல்ல வேண்டும். அதுதான் நியாயாதிபதியுடைய கடமை. ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நியாயத்தை புரட்டக்கூடாது. யாருக்கும் பட்சபாதம் பண்ணக்கூடாது. நியாயத்தை நியாயமாய் செய்ய வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்திலையும் நியாயம் இருக்கான்னு தான் பார்க்கணும். அந்த நியாயத்தின்படி தான் நம்ம பேசணும். நியாயம் இல்லாமல் பேசக்கூடாது. ஒன் சைடாக நம்ம பேசக்கூடாது. அல்லது யாருக்கும் நம்ம ஃபேவரபுளாக பேசக்கூடாது. நீதி நியாயம் இருந்தால் அந்த பக்கம்தான் நம்ம பேசணும். நீதி நியாயம் இல்லாததை நம்ம பேசணும்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. மனுஷங்களை பிரியப்படுத்துகிறவளாக இருப்போம். ஒரு நியாயாதிபதி மனுஷனை பிரியப்படுத்தக்கூடாது. ரொம்ப கரெக்டாக இருக்க வேண்டும். அதுதான் நியாயாதிபதியுடைய தன்மை. ஆனால் இந்த நியாயாதிபதி அப்பியாப்பட்டவன் அல்ல. இவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருக்கிறான். பழைய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு பட்டணத்திலையும் நியாயாதிபதிகள் இருந்தார்கள். ஒலிமுக வாசலிலே அந்த நியாயாதிபதிகள் ஆசனம் போட்டு உட்கார்ந்திருப்பார்கள். ஜனங்கள் பிரச்சனைகளை கொண்டு வரும் பொழுது அந்த எல்டர்ஸ் வந்து நியாயத்தை தீர்ப்பார்கள். ரூத்தின் புஸ்தகம் 4 அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? அங்கே போவாஸ் வந்து ஒரு நியாயத்தை கொண்டு நகோமியினுடைய ப்ராப்பர்ட்டியை வாங்குறதை குறித்தும் ரூத்தை விவாகம் பண்ணுகிறதை குறித்து தானே அந்த ப்ராப்ளத்தை அங்கே கொண்டு வரும் பொழுது அந்த எல்டர்ஸ் அங்கே நியாயம் தீர்க்கிறார்கள். அதே போல் ஒவ்வொரு பட்டணத்திலையும் அந்த நியாயாதிபதிகள் ஒலிமிக வாசல் அண்டையிலே இருப்பார்கள். அவர்கள் அந்த பட்டணத்தினுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்த்து வைப்பார்கள். அதே போல நமக்கு ஒரு பட்டணம் இருக்கிறது, அல்லேலூயா. அங்க வந்து கேட் பக்கத்துல எல்டர்ஸ் இருக்கிறாங்க, 12 வாசல் இருக்கிறது அந்த பட்டணத்துக்கு. 12 வாசல் அருகே 12 இஸ்ரவேல் கோத்திரத்தாருடைய 12 நாமங்களை எழுதப்பட்டிருந்தது. அங்கே 12 அசிபார கற்கள் இருந்தது. அந்த அசிபார கற்களிலே 12 அப்போஸ்தலருடைய 12 நாமம் எழுதப்பட்டிருந்தது. அதனால அவர்கள் நியாயம் விசாரிக்கிறவர்கள், அப்போஸ்தலர்கள் அந்த கோத்திர பிதாக்கள் நியாயம் விசாரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நியாயாதிபதி கர்த்தருக்கு பயப்படாதவன், fear not God, neither regarded man, மனுஷனை மதிக்காதவன். இப்பொழுது அந்த பட்டணத்திலே ஒரு விதவை இருக்கிறாள். There was a widow in that city. அவள் வந்து அவனிடத்துல வந்து என்னுடைய எதிராளிக்கு இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாய சேவை வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். 3வது வசனத்தை வாசிக்கலாம்.
அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள்.
எனக்கும் என்னுடைய எதிராளிக்கும் இருக்கிற காரியத்திலே நீர் வந்து நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாள். Avenge me of my adversary. என்னுடைய எதிராளிக்கு இருக்கிற பிரச்சனையில நீ நியாயம் செய்ய வேண்டும் என்று அவள் சொல்லுகிறாள். ஆனால் அவனுக்கு மனசு இல்லை, அவளை இக்னோர் பண்ணி விடுகிறான். அவள் ஒரு ஏழை விதவை, அவளுக்கு சப்போர்ட் பண்ணக்கு யாருமே இல்லை. She was a widow. She had nobody to stand on her behalf. அவளுடைய பட்சத்தில் யாரும் அவளுக்கு துணை நிற்கவில்லை. ஆனால் அந்த பட்டணத்திலே சட்டம் இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு கிரமம் இருக்கிறது. அவளுக்கு கணவன் இல்லை, அவளுக்கு ஆதரவு கிடையாது. அதனால அவள் சட்டத்தின் முன்பாக நியாயாதிபதியிடத்திலே போய் சொன்னால் அவர் நமக்கு உதவி செய்வார் என்று அவள் அந்த கோற்ற நாடுகிறதை நம்ம இங்க பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்திலே ஒரு விதவை இருக்கிறாள். கடன், அவருடைய கணவர் கடன் வைத்து விட்டு போய்விட்டார். கடன் கொடுத்தவன் 2 பிள்ளைகளையும் தனக்கு அடிமையாக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஏனென்றால் அவள் விதவையா இருக்கிறாள், அவளுக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்க. அவளுடைய பிள்ளையை அடிமையா கொண்டு போயிடலான்னு அவன் நினைக்கிறான். இதே மாதிரி விதவைகள் வந்து அநேக இடங்களிலே அவர்கள் வந்து ஒடுக்கப்படுகிறார்கள். வேதபாரு பரிசெயரை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், விதவைகளின் வீடுகளை நீங்கள் பச்சிக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இப்பொழுது ஆண்டவர் இந்த பேரபிள சொல்றதுக்கு காரணம் என்னவென்றால், நீங்க எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்காக, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்ற அந்த டீச்சிங்கை நமக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த பேரபிள நமக்கு சொல்லுகிறார். இங்கே ஒரு ஜட்ஜை குறித்து சொல்லுகிறார். He introduces a judge. இதோ ஆண்டவர் ஒரு இங்கே சட்ஜியை சொல்லுகிறார், ஒரு விதவையும் சொல்லுகிறார். இந்த ஜட்ஜ் எப்படி இருக்கார்னா, விக்கெட் ஜட்ஜ், ரொம்ப பொல்லாதவனாய் இருக்கிறான். அதே சமயத்தில் இந்த விடவை பார்க்கும் பொழுது இவள் ஒரு பிடிவாதமாக முயற்சி செய்கிறாள். அதே போல இந்த விக்கெட் ஜட்ஜ் அவன் இருக்கிறான், அவள் இவள் வந்து ரொம்ப பெர்சிஸ்டன்டாய் இருக்கிறாள். ரெண்டு பேருமே ஒரே பட்டணத்துல தான் இருக்கிறாங்க. அவளுக்கு அந்த ஜட்ஜி யாருன்னு தெரியும், அவன் எங்க இருக்கிறான்னு தெரியும், அவர் எங்க போறாரு எங்க வர்றாரு, அந்த ஜட்ஜை பற்றி எல்லாமே நல்லா தெரியும். அவர் எங்க வந்து பொருட்களை வாங்குறார், மார்க்கெட்ல எங்க போய் வாங்குறார், அவருடைய வீடு எங்க இருக்கு, எல்லாமே அந்த விதவைக்கு தெரியும். அதனால அவள் போய் வந்து அவள் என்ன சொல்லுகிறாள் என்றால், எனக்கு வந்து நீ நியாயம் செய்ய வேண்டும். அவள் வீட்டில் போய் அவள் அந்த நியாயாதிபதி வீட்டில் போய் அவள் கேட்கிறாள், நீர் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும், என் எதிராளிக்கும் எனக்கு இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாள். ஆனால் அவனுக்கோ மனசு இல்லை, ஏனென்றால் அந்த விதவையின் மூலமாக தனக்கு எந்த ஆதாயமும் கிடைக்காது. இதனால் அவன் இக்னோர் பண்ணி கொண்டே இருக்கிறான். இவள் விடுற மாதிரி தெரியல. அடிக்கடி அவனுடைய வீட்டுக்கு போய் அவனை அலட்டி கொள்ளுகிறாள், அவனை தொந்தரவு செய்கிறாள் என்று இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். அதே போல நமக்கு ஒரு சிட்டி இருக்கிறது, ஹல்லேலூயா, அந்த சிட்டி நியூ ஜெருசலேம், ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 21 வாசிக்கிறோம், அந்த சிட்டியில ஒரு ஜட்ஜி இருக்கிறார், அந்த ஜட்ஜி யாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமீன். அவர் தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறார், ஆசாரியனாகவும் இருக்கிறார், ராஜாவாகவும் இருக்கிறார், அவர் ஜட்ஜாகவும் இருக்கிறார், எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பெண்ணு பை எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவள் சொல்லுகிறாள். டேக் த மேட்டர் டு த ஜட்ஜ், தன்னுடைய பிரச்சனைகளை அந்த ஜட்ஜின் கொண்டு செல்கிறாள், அந்த சட்டத்தின் முன்பாக அவள் கொண்டு செல்கிறாள். ஜட்ஜை வந்து அவர் தொடர்பு கொள்ளுகிறாள். She had access to him. காலையிலும் மாலையிலையும் டெய்லி அவபவே அந்த ஜட்ஜி கிட்ட போயிட்டு தன்னுடைய நியாயத்தை செய்ய வேண்டும் என்று அவள் சொல்லும் பொழுது அவனுக்கு மனசு இல்லை. ஆனா கடைசியாக அவன் என்ன யோசிக்கிறான், இவள் வந்து என்னை அடிக்கடி அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தன் இதயத்திலே அவன் தீர்மானம் பண்ணுகிறான்.
வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்ன எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை,
வெகு நாள் வரைக்கும் மனசு இல்லை, ரொம்ப நாள் இழுத்து அடிக்கிறான், அவளை கேர் பண்ணவே இல்லை, அவளை இக்னோர் பண்ணுகிறான். ஆனா அவனுடைய பிடிவாதத்தை காட்டிலும் அவனுடைய ஸ்டப்பர்னஸ் காட்டிலும் இவளுடைய பெர்சிஸ்டன்ஸ் வந்து அதிகமாயிருக்கு. அவனுடைய முரட்டாட்டத்தை காட்டிலும் இவளுடைய அந்த பெர்சீவரன்ஸ், விடாமுயற்சி அதிகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இவன் எவ்வளவுதான் முரட்டுத்தன்மையா இருந்தாலும் அவளுடைய விடாமுயற்சியை அவன் ஜெயிக்க முடியல. அதனால அவன் என்ன சொல்லுகிறான், திஸ் விடோ ட்ரபுலத் மீ, இந்த விதவை என்னை வந்து தொந்தரவு செய்கிறாள், ஐ வில் அவெஞ்ச் ஹர், நான் அவளுக்கு நியாயம் செய்வேன். லெஸ் பை ஹர் கண்டினியூவல் கமிங் சி வியரி மீ, அவள் கண்டினியூஸா அவள் வருவதனாலே எனக்கு வந்து என்னை வந்து சோர்வடைய பண்ணுகிறாள். அடிக்கடி வந்து என்னை அலட்டாத பிடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவன் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்று 5 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் இங்கே நமக்கு ஒரு ஆட்டிடியூடை அங்கே கற்பிக்கிறார். நமக்கு ஒரு ஆட்டிடியூடு வேண்டும். என்ன ஆட்டிடியூடு என்றால் பெர்சவரன்ஸ். நம்ம வந்து விடாமுயற்சி செய்ய வேண்டும். ஜெபத்தில் வந்து சோர்ந்து போகக்கூடாது, விடாமுயற்சி செய்ய வேண்டும் என்று இங்கே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். கர்த்தர் இங்கே ஒரு கம்பேரிஷன் கொடுக்கிறார். என்ன கம்பேரிஷன், லா ஆஃப் கான்ட்ராஸ்ட் அங்க கொடுக்கிறார். 6-7 வாசிங்க.
பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவதாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவருக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ.
இங்க ஒரு லா ஆஃப் கான்ட்ராஸ்ட் அங்க வந்து ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுகிறார். இவன் வந்து அநீதி உள்ள நியாயாதிபதி, ஆனா தேவன் வந்து நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் லா ஆஃப் கான்ட்ராஸ்ட் சொல்லுகிறார். அவன் அநீதி உள்ள நியாயாதிபதியே அவள் விடாமுயற்சி செய்யும் பொழுது அவளுக்கு உதவி செய்தான் என்றால், நீதி உள்ள நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, அவர் உங்களுக்கு சீக்கிரத்திலே நியாயத்தை செய்வார். ஹல்லேலூயா. யாருக்கு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. அந்த 7 என்ன சொல்லி இருக்கிறது என்றால், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால இங்க கம்பாரிசனை பார்த்தீங்கன்னா, அநீதி உள்ள நியாயாதிபதி இங்க நீதி உள்ள நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து. இங்க வந்து ஒரு விதவை இங்க வந்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட, எலெக்ட் பீப்புள், எலெக்ட் பிரைடு, ஹல்லேலூயா, ரைச்சஸ் ஜட்ஜ், அங்க விக்கெட் ஜட்ஜ், அங்க விடோ உமன், இங்க வந்து யார் என்றால் இங்க ரைச்சஸ் ஜட்ஜ், நீதியுள்ள நியாயாதிபதியா இயேசு கிறிஸ்து தம்மால் தெரிந்து கொள்ளப்படுகிறது. The bride of Jesus Christ. Hallelujah. இன்னைக்கு நம்ம பிரைட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டா இருக்கிறோம். ஆமென். பிரைடு வந்து ஒண்ணுதான், உலகமெங்கிலும் இருக்கிறாங்க. மணவாட்டிகள் அப்படின்னு ஜெபிக்க கூடாது. யாராவது ஜெபம் பண்ணீங்கன்னா இங்க இருக்கிற மணவாட்டிகளை ஆசீர்வதியும் அப்படின்னு ஜெபிக்க கூடாது. மணவாட்டினா ஒரே ஒரு மணவாட்டி தான், நம்ம அதுல மெம்பரா இருக்கும். அதனால மணவாட்டிகள் அப்படின்னு யாரும் ஜெபிக்க கூடாது. அப்படி ஜெபம் பண்ணா தப்பு. அது ஒரே ஒரு மணவாட்டி தான், ஆண்டவருக்கு ஒரே ஒரு மணவாட்டி தான். அநேக சாபனங்கள் இருக்கிறது. இப்பொழுது ஆண்டவர் கர்த்தர் ஒரு மணவாட்டியை காட்சியிலே கொண்டு வந்திருக்கிறார். அந்த மணவாட்டியில நீங்க ஒரு மெம்பரா இருக்கிறீங்க. அதான் அர்த்தம். மணவாட்டி சபையில நீங்க ஒரு பாகமாக இருக்கிறீர்கள். அதனால மணவாட்டிகள் அப்படின்னு சொன்னா நிறைய மணவாட்டிகள் இருந்த மாதிரி அர்த்தத்தில் ஆகுது, அப்படி கிடையாது. யார் யாரு மறுபடியும் பிறந்திருக்க நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறாங்களோ, இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்ட்ல வந்திருக்கிறாங்களோ, அவங்க எல்லாமே மணவாட்டின்னு ஒரு பாகமாக இருக்கிறோம். இந்தியாவிலே இத வளசன வாக்கத்திலே நம்ம ஒரு பாகமாக இருக்கிறோம். உலகமெங்கிலும் என்ன சொன்னால் அவருடைய மணவாட்டி இருக்கிறாள், நம்ம அதுல ஒரு பாற்றா இருக்கும். இதை வந்து நீங்க சரியா புரிஞ்சுக்கிடணும். அப்படி புரியலன்னா உங்க ஜபத்துல மணவாட்டிகளை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லுன்னா அது தப்பாயிரும், நமக்கு அர்த்தம் தெரியலன்னு ஆயிரும். மணவாட்டி ஒருத்தி தான். அதனால மணவாட்டி இப்பொழுது எலெக்ட் பீப்புளா இருக்கிறாங்க. உலக தோற்றத்துக்கு முன்னால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவால நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். எப்ப தெரிந்து போட்டிருக்கிறோம்? பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட். ஆமென். உலக தோற்றத்துக்கு முன்னதாக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோம். நம்ம தேவனுடைய சிந்தையிலிருந்து மாம்சத்துல வந்திருக்கிறோம். நமக்குள்ள ஆண்டவர் சீட் ஜீன் ஆஃப் லைஃப் பிளேஸ் பண்ணி இருக்கிறார். அந்த வித்தின் ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது. அந்த வித்தின் ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது. அது டார்மெண்டா இருக்கிறது, உறக்க நிலையில இருக்கிறது. இத தேவனுடைய வார்த்தையானது நம்மகிட்ட வரும் பொழுது உடனே அந்த வித்து உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அதான் குயிக்கனிங் பவர். உயிர்ப்பிக்கும் வல்லமையானது நம்மையோட ஆத்மாவை உயிர்ப்பித்தது. இந்த மெசேஜில் உயிர்ப்பிக்கும் வல்லமை இருக்கிறது. நான் ஒருத்தருக்கு இந்த மெசேஜை கொடுத்தேன். இந்த ஏழு சபை காலங்கள் ஏழு முத்திரையை கொடுத்தேன். ஒரு பாஸ்டருக்கு கொடுத்தேன். அவருடைய மனைவி அடுத்த முறை போச்சல என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் நாங்கள் பேப்பர் வெயிட்டாக வச்சுருக்குறோம். காற்று அடிச்சுட்டு போங்களா பேப்பரை, அதை அடிக்காதபடி அந்த புக்கை தூக்கி தான் பேப்பர் வெயிட்டுக்கு வச்சுருக்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த புத்தகத்தை வந்து பேப்பர் வெயிட்டா சீப்பா நினைக்கிறது. அதை நாங்க படிக்கிறது கிடையாது, ஒன்லி ஃபார் பேப்பர் வெயிட்டுக்காக வச்சிருக்கோம்னு சொன்னார். கடைசியில் அந்த அவங்களுடைய முடிவை நம்ம பார்க்கும் பொழுது அவங்கள ஆண்டவர் பேப்பர் வெயிட்டா மாத்திட்டார். என்னி ஆண்டவர் லிப் பண்ணிட்டாரு, ஆனா அவங்கள வந்து பேப்பர் வெயிட்டா மாத்திட்டாரு. பேப்பர் வெயிட்னா ரொம்ப சீப்பான பொருள்னு அர்த்தம். அவங்களோட லைஃப் பேப்பர் வெயிட்டா மாறிடுச்சு. அன்னைக்கு சொன்ன வார்த்தை எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு நிறைவேறுது. ஆண்டவர் அதை பார்க்கிறார். வார்த்தையே மதிக்கிறது இல்லை. இன்னொரு சகோதரனுக்கு, இன்னொரு ஊழியக்காரருக்கு போயிட்டு இந்த ஏழு சபை காலங்களும் ஏழு முத்திரையும் கொடுத்தேன். எத்தனையோ பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். அது முக்கியமா அந்த பாஸ்டர்களுக்கு கொடுப்பேன். பெந்தகோச பாஸ்டர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்னா, அடுத்த முறை அவரை சந்திக்கும் பொழுது சொல்லுகிறார், நான் போய் மாடியில் போய் ஏறி உட்காந்து மொட்டை மாடியில் இருந்து இந்த ஏழு சபை காலங்களை ஒவ்வொரு பேப்பராக கிழிச்சு கிழிச்சு காற்றுல பறக்க விட்டேங்கிறார். எவ்வளோ தைரியம் பாருங்க. அந்த புஸ்தம் முதல்ல என்ன விலை, அது அதில் என்ன சத்தியம் இருக்குது, அதெல்லாம் மதிக்காமல் பேப்பரை மொட்டை மாடியில் போயிட்டு காற்றுல அப்படியே கிழிச்சு கிழிச்சு நான் பறக்க விட்டேன் அப்படிங்கிறார். அதே போல இப்போ அந்த அந்த ஊழியக்காரர் எப்படி இருக்கிறாருன்னா, அங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு, அங்கேயும் சுத்திக்கிட்டு ஆஃபரிங்காக அங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சொன்னது அவருக்கே நிறைவேறிட்டு. இன்னொரு சகோதரன், அவர் ஆவிக்குரிய சகோதரனுக்கு நான் போயிட்டு இந்த ஏழு சபை காலங்களையும் ஏழு முத்திர போஷத்தையும் கொடுக்கும் பொழுது அவர் வந்து என்ன சொன்னார்னா, பல்லாசீர் லாரி விழுந்த மாலையே நீங்களும் விழுந்து போவீங்கன்னார். கொஞ்ச நாளில் ஒரு சின்ன குழியை தாண்டினார் லுங்கியை கட்டிக்கிட்டு, அங்கே உளுந்து கை உடிஞ்சி போச்சு. பாருங்கள், இந்த மெசேஜை நம்ம ஒருத்தர்கிட்ட ப்ரெசன்ட் பண்ணும் பொழுது ஏழு சபை காலங்கள் ஏழு முத்திரைகள் புஸ்தகத்தில் எல்லா சத்தியமும் அடங்கி இருக்கு. இவங்க ஆவிக்குரியவங்களா இருக்கிறாங்களே, பைபிள் நல்லா படிச்சிருக்கிறாங்களே, ஊழியம் செய்யறாங்களே, இவங்களுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த புஸ்தகம் வந்து கொடுக்குறேன். அவங்களுக்குள்ள அந்த சீட் ஜீன் ஆஃப் லைஃப் இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை ஆண்டவர் அந்த ஜீனை பிளேஸ் பண்ணியிருக்கலாம், அந்த வித்தில் அந்த ஜீவன் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுக்கும் பொழுது அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க. அதில் ஆத்மாவில் ஜீவன் இல்லை, அது உயிர்ப்பிக்கப்படாது. ஆனால் இந்த மெசேஜை எத்தனை பேரே லைக் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. ஆன்லைனில் 500 பேருக்கு மேலே கேட்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க, ஒரு மெசேஜ் விடாமல் கேட்குறாங்க. அவங்களுக்குள்ள ஆண்டவர் அந்த ஜீவனை பிளேஸ் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அது வார்த்தையினாலே போஷிக்கப்படுகிறது. மற்றவங்க வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதில் நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம இங்க வார்த்தையை கேட்டு கேட்டு நம்முடைய ஆத்மா டிரான்ஸ்ஃபார்மிங் ஆகிக்கொண்டிருக்கு, மறுரூபப்படுத்துகிறது. அல்லேலூயா. அதனால இந்த மெசேஜில் வந்து குயிக்கனிங் பவர் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் இருக்கிறது. நம்ம கேட்குற செய்தியில டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் இருக்கிறது. நம்ம அதை கேட்டு கேட்டு நம்முடைய மனம் மறுரூபம் ஆகிறது. அல்லேலூயா. இந்த மெசேஜை கேட்கும் பொழுது நம்முடைய சுபாவம் மாறுகிறது. கிறிஸ்டியன் கேரக்டர் நமக்கு வருகிறது. கிரைஸ்ட் லைக் கேரக்டர், இயேசு கிறிஸ்துவை போல நம்ம மாறுகிறோம். ஆமென். அதான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அந்த பெண் எதுக்கு அடையாளமாயிருக்கிறாள், அந்த விடோ, அந்த உமன் எதுக்கு அடையாளமாயிருக்கிறாள் என்றால், பிரைட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யாரு? சுப்ரீம் சர்ச். அல்லேலூயா. உலகத்தில் இருக்க எல்லா ஜட்ஜை காட்டிலும் மேலான ஜட்ஜி வந்து ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்ப்பார். சுப்ரீம் ஜட்ஜா இருக்கிறார். அல்லேலூயா. கிரைஸ்ட் அண்ட் இஸ் எலெக்ட். அதனால இங்க ஜட்ஜியும் அந்த பெண்ணுன்னு நான் தலைப்பு கொடுத்துருக்கிறேன். அந்த ஜட்ஜ் யாரு? சுப்ரீம் ஜட்ஜ் ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. அந்த பெண் யாரு? அந்த பெண் வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய மனவாட்டி. அல்லேலூயா. His bride. Amen. அவன் அன்ஜஸ்ட் ஜட்ஜ் ஆயிருக்கிறான், அநீதியான நியாயாதிபதியாக இருக்கிறான். அந்த அன்ஜட்ஜ் ஜட்ஜி வந்து ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுகிறார். லா ஆஃப் கான்ட்ராஸ்ட். அவனை பாருங்க, இதை அவரை பாருங்க, இயேசு கிறிஸ்துவ பாருங்க, அந்த பெண்ணை பாருங்க, உங்களை பாருங்க. ஆண்டவர் விதமான ஒரு பேரபிள் நமக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. சுப்ரீம் ஜட்ஜா வந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு சுப்ரீம் ஜட்ஜாய் வந்திருக்கிறார். ஆமென். அவர் மனுஷகுமாரனாக வந்திருக்கிறார். இங்க கடைசியில் அவர் என்ன சொல்லுகிறார்? மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ? 8 வசனத்தை வாசிக்கலாம்.
ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார்.
ஆகிலும் மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? இப்ப நம்ம எங்க வந்திருக்கிறோம்? மனுஷகுமாரனுடைய ஊழியத்திலே வந்திருக்கிறோம். ஆமென். அந்த பேரபிள் யாருக்காக எழுதியிருக்கு? உங்களுக்காகவும் எனக்காகவும் எழுதியிருக்கு. நம்ம காலத்துக்குன்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது அவர் சுப்ரீம் ஜட்ஜா வந்திருக்கிறார். இப்பொழுது அவர் சன் ஆஃப் மேனா வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அஷேம்டு என்ற செய்தியிலே, வெட்கப்படுதல் என்ற செய்தியிலே, 65 வருஷம் 7 மாதம் 11 தேதி கொடுத்த செய்தியில 63 பாராகிராஃபில் பிரணாம் என்ன சொல்லுகிறார் என்றால், கத்தர் அவருக்கு சொல்லுகிறார், அந்த மேக ஸ்தம்பத்தை வந்து ரைட் சைடாக திருப்ப சொல்லுகிறார். அதெல்லாம் பாட்டு புஸ்தகத்தில் மேகஸ்தம்பம் இருக்கிறது. அந்த மேக ஸ்தம்பத்தை ரைட் சைடாக நீங்கள் திருப்பும் பொழுது அவர் எப்படி இருக்கிறார் என்றால், சுப்ரீம் ஜட்ஜாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 65 வருஷம் மேகசம்பம், 63 வருஷம் வந்தது. இதுதான் மேகசம்பம். இந்த மேகசம்பத்தை ஆண்டவர் வந்து ரைட் சைடா திருப்ப சொல்றார். இது இப்படி இருக்கிறத ரைட் சைடா திருப்பினீங்கன்னா, இட் இஸ் அ ஃபேஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துனுடைய அங்கே முகமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய முகம், இட்ஸ் அ ஃபேஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த முகம் எங்க எழுதியிருக்கிறது? வெளிப்படுத்தல் 1:14 வசனத்துல வாசிக்கலாம்.
அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையா இருந்தது.
அவருடைய சிரசும் மயிரும் உறைந்த மலையை போல வெண்பஞ்சை போல அது வெண்மையாக இருந்தது. பாத்தீங்களா, அந்த ஒயிட் விக் அங்க இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய முகம் வெளிப்படுத்தல் 1:14 சொல்லபடி அவர் இப்பொழுது எப்படி வந்திருக்கிறார், சுப்ரீம் ஜட்ஜா வந்திருக்கிறார். நீங்க அதை எப்பொழுதும் மனசுல வச்சிருக்கணும். அவர் உலகத்துல வரும்பொழுது சன்னாப்மேனா வந்தார், ஒரு ப்ராஃபட்டா வந்தார், ரிவீலிங் ஆஃப் த வேர்ட், வார்த்தையை வெளிப்படுத்துகிறவராக வந்தார், அற்புத அடையாளங்களை செய்தார், சேவியராக வந்தார், ரெடீமராக வந்தார், கல்வாரியிலே நமக்காக கிரயத்தை செலுத்தினார். அதுதான் சன்னாப்மேன் மினிஸ்ட்ரி. அதன் பின்பு 7 சபை காலங்கள், எபேசஸ் மின்னா பெர்கமு தியத்தீரா சர்தை பெலதல்பியா. இந்த 7 சபை காலங்களிலே அவர் எப்படி இருக்கிறார், சன் ஆஃப் காடா இருக்கிறார், அவர் பிரீஸ்டா இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுறவராக இருக்கிறார். இங்க குறைவான சத்தியம் இருந்தனாலே இந்த இவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மத்தியஸ்த ஊழியத்தை செய்தார், அவர் பரிந்து பேசுறவராக இருக்கிறார். 7 சபை காலங்கள் முடிந்த பின்பு அவர் எப்படி வந்திருக்கிறார், சன் ஆஃப் மேனா வந்திருக்கிறார், ஜட்ஜா வந்திருக்கிறார். அதுதான் இந்த வெளிப்படுத்தல் 1 இட் இஸ் எ கமிங் ஆஃப் த லார்ட். அங்கே எல்லாத்தையும் நீங்க வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 1:14-16 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அவர் சுப்ரீம் ஜட்ஜாக இருக்கிறார். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போல வெண்மையாக இருந்தது. அது பாருங்க, ஜட்ஜிக்கு அடையாளமாயிருக்கு. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல இருந்தது. அக்னி ஜுவாலை எதுக்கு அடையாளமா இருக்குது, நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இருக்குது. அவர் ஜட்ஜா வந்திருக்கிறார். அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அந்த வெண்கலம் தக தகன்னு இருக்குல்ல, அதான் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம். வெண்கலம் எதை குறிக்குது, நியாய தீர்ப்பை குறிக்கிறது. அவருடைய சத்தம் பெருவள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது. அந்த பெருவள்ள இறைச்சல் எதை குறிக்கிறது, நியாய தீர்ப்பை குறிக்கிறது. அவர் தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவருடைய வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்படுகிறது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. இதுல இருக்கிற எல்லா குவாலிஃபிகேஷன் வாசித்தா அவர் ஜட்ஜிங்கத காமிக்கல. கத்தர் எப்படி இறங்கி வந்திருக்கிறார், ஜட்ஜா வந்திருக்கிறார், சுப்ரீம் ஜட்ஜா வந்திருக்கிறார். அவர் எப்படி வந்திருக்கிறார், சன் ஆஃப் மேனா வந்திருக்கிறார். சன் ஆஃப் மேனா என்ன அர்த்தம், ஓபனிங் ஆஃப் த வேர்ட், ஹல்லேலூயா, ரிவீலர் ஆஃப் த வேர்ட். இன்னைக்கு நமக்கு வார்த்தையை வெளிப்படுத்த வந்திருக்கிறார். அவர் 7 சபை காலங்கள் முடிந்த பின்பு அவர் என்ன செய்கிறார், நல்ல மனுஷகுமாரனாக வந்து அவர் 7 முத்திரைகளை திறந்து தேவ ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்திருக்கிறார். ரிவீலர் ஆஃப் த வேர்ட், சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் வந்திருக்கிறது. அதே சமயத்தில் அவர் எப்படி இருக்கிறார், சுப்ரீம் ஜட்ஜா இருக்கிறார். ஹல்லேலூயா, சுப்ரீம் ஜட்ஜாகவும் சன் ஆஃப் மேனாகவும் வந்திருக்கிறார். அதான் ஆண்டவர் அங்கே சொல்றாரு, ஆகிலும் அவர் மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. அந்த 7:8 வாசிக்கலாம்.
அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவதாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவளுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ.
இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டோடைய விஷயத்தில் நீடிய பொறுமையாயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். யாருக்கு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. நீங்க இன்னைக்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. இன்னைக்கு நமக்கு சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்குது. உலகத்துக்கு அவர் எப்படி வந்திருக்கிறார், சுப்ரீம் ஜட்ஜா வந்திருக்கிறார். அதான் மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. நல்ல சாபனங்கள் எப்படி இருக்கிறது, விசுவாச துரோகத்தில் இருக்கிறது. The denomination is in apostasy. என்ன வேட யூஸ் பண்றாருனால அப்போஸ்டாசி, விசுவாசத்தை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறார். இன்னைக்கு சாபன சபைகள் அவிதமா இருக்கும் பொழுது நீங்க வந்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. நீங்க என்ன செய்றீங்க, இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுறீங்க. நமக்கு ஆண்டவர் விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. சும்மா அப்படி நடந்து போனாலே ஒரு ஜபத்தை பண்றோம், ஆண்டவரே நீர் தான் உதவி செய்யும். நம்முடைய இருதயம் எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆவியில நம்ம ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம அவரால் தெரிந்து கொள்ளப்படும், உண்மைதான் நான் சார்ந்திருக்கிறேன், நீர் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த வேர்டு நம்முடைய வாயில வந்துகிட்டே இருக்கு. இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறோம். நம்ம பிரைட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், நம்ம எலெக்ட் பீப்புள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இப்படி ஒரு காட்சி இருக்கிறது. ஆனா அவர் நமக்கு நீதி உள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவர் கான்ட்ராஸ்ட் பண்ணுகிறார். அநீதி உள்ள நியாயாதிபதியே இவள் வந்து விடாமுயற்சி செய்யும் பொழுது, அவள் ஒரு பெர்சிஸ்டன்டா, இவள் வந்து பெர்சீவரன்ஸாக அவள் வந்து முயற்சி எடுக்கும் பொழுது, அவன் எவ்வளவுதான் ஸ்டப்பன்னஸா இருந்தாலும், முரட்டுத்தன்மையா இருந்தாலும், இவளுடைய விடாமுயற்சி அதை மேற்கொண்டு விட்டது. இவள் வந்து அடிக்கடி நமக்கு தொல்லை கொடுக்கிறார். இந்த இவளுடைய கேஸை நம்ம முடிச்சிடலாம். வந்து அடிக்கடி எனக்கு தொந்தரவு கொடுக்காதபடி, என்னை அலட்டாதபடி, நான் வந்து ரொம்ப வெறுப்பா எனக்கு போயிட்டு, அதனால இவளுடைய வேலையை முதலாவது முடிச்சிடலாம்னு சொல்லி அநீதி உள்ள நியாயாதிபதி அவிதமாய் செய்கிறான். ஆனா நமக்கு வந்து ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். நீங்க ஒரு ஜப ஆவி உங்களுக்குள்ளே வேணும். நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்முடைய இருதயம் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கு, இரவும் பகலும் ஜோம் பண்ணிட்டு இருக்கு. ஆண்டவரே, ஜனங்கள் நியூ பேர்த் அடையணுமே, இந்த ஜனங்கள் நியூ பேர்த் அடையணுமேன்னு நான் ஜோம் பண்றேன். கிரைஸ்ட் லைக் கேரக்டர் வரணுமே, அந்த கேரக்டர் இல்லையே. தேவனுடைய சிந்தையை பேசணுமே. இவங்க தங்களுடைய சொந்த சிந்தையே பேசிக்கிட்டு இருக்காங்களே, வாக்குவாதங்களையும் சண்டைகளையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்களே, இது நல்லது இல்லையே. ஒரு வீட்டில் கிறிஸ்டியன் அட்மாஸ்பியர் இல்லையே. சில நினைக்கிறீங்க, உங்களுக்காக சொல்றேன் நினைக்கிறீங்க, அஞ்சு ஆறு பேர் அப்படி இருப்பாங்க. ஒரு காரியத்தை சொன்னா ஏழு எட்டு பேர் இருப்பாங்க. நான் பொதுவாக அவனு சொன்னோம்னா உங்களுக்கு அதை உங்களுக்காக தெரியலாம், ஆனால் அதே மாதிரி ஏழு எட்டு பேர் இருப்பாங்க. இன்னும் ஆன்லைனில் கேட்குறவங்களும் பாஸ்டர் நீங்க எனக்கு தான் பேசுனீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிறிஸ்டியன் அட்மாஸ்பியரை ஏற்படுத்தணும், நம்ம தேவனுடைய சிந்தையை பேசணும். நம்முடைய ஹார்ட்ஸ் எப்பொழுதுமே ஜபத்தில் தான் இருக்கும். அதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். அதுதான் உண்மையான கிறிஸ்தவங்க. அது அவங்க எப்பவுமே விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தூங்குற நேரத்தை தவிர எப்பொழுதும் அவருடைய ஹார்ட் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்குது. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்றாங்க. அங்க வந்து யாரை நோக்கி ஜெபம் பண்றோம்? நீதியுள்ள நியாயாதிபதியை நோக்கி போயிடணும். ஹல்லேலூயா. அவர் இன்னைக்கு சன்னப்பேனா வந்திருக்கிறார். அந்த வசனம் என்ன சொல்லுது? ஆகிலும் மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியில விசுவாசத்தை காண்போறோம். எல்லா கிறிஸ்தவங்களும் விசுவாசத்தை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறார்கள், அவருடைய நாமத்தை மறுதளிக்கிறார்கள், அவருடைய வார்த்தையை மறுதளிக்கிறார்கள். எத்தனை பேரை நம்ம பார்க்கிறோம், எத்தனை கிறிஸ்தவங்களுக்கு நம்ம சத்தியத்தை சொல்றோம். இது அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க? They are in apostasy. விசுவாசத்தை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறார்கள், சத்தியத்தை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறார்கள், சத்தியத்தை நேசிக்கிறவர்களாக, சத்தியத்தை பற்றி கொள்வர்களாக இல்லை. அதான் மனுஷகுமாரன் பூமியில வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்றால் என்ன அர்த்தம் என்றால், இப்பொழுது சன்னாத்மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம டினாமினேஷன் பீப்புளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்கெல்லாம் விசுவாசத்தை மறுதளித்தவர்கள், சத்தியத்தை மறுதளிக்கிறவர்கள். ஆமே. நீங்க அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உங்களை எதிராளிக்கு விரோதமாக இருக்கிற காரியத்திலே நீங்க நியாயத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சாத்தான் அநேக தடைகளை கொண்டு வருகிறான். நம்முடைய எதிராளி பிசாசு, வேற யாரும் நமக்கு எதிராளி கிடையாது. அவங்களும் ஒரு தாய் பெத்த பிள்ளை தான், நம்மளும் ஒரு தாய் பெத்த பிள்ளை தான். அவங்களும் ஹியூமன் பீயிங், நம்மளும் ஹியூமன் பீயிங். ஏதோ பிசாசு அவங்களுக்கு சில கெட்ட குணங்களை கொண்டு வந்து அவங்கள வந்து அப்படி வச்சிருக்கிறான். அந்த விசாசு அவங்கள விட்டு விலகிச்சுன்னா கெட்ட குணங்களும் அவங்கள விட்டு விலகிடும். அப்படிதான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. அவங்க சுவாவம் அவங்களோட இருந்தா அதுக்கேத்த பலனை அவங்க அணிவிக்க போறாங்க, நல்ல சுவாவம் இருந்தா அதுக்கேத்த பலனை அழிவிக்க போறாங்க, அவங்க ஆசீர்வாதத்தை பெற போறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அதுதான், அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு போகணும். அவங்கள விரோதியா நம்ம நினைக்க கூடாது. அதனால எல்லா மனுஷங்களையும் நம்ம விரோதி, யாருமே விரோதியா நினைக்க கூடாது. நமக்கு விரோதி ஒருத்தர் தான் சாத்தான். சாத்தான் அவன் மூலமா நமக்கு விரோதமா வர்றான். அவனை ஒரு பாத்திரமா பயன்படுத்தி நம்மகிட்ட வர்றான். பிசாசு அவனை விட்டு விலகிட்டுனா அவன் அவன் கரெக்ட் ஆயிடுவான். அவன் நமக்கு எதிராக சண்டைக்கு வரமாட்டான். அவனுக்குள்ள பிசாசு பூந்துகிட்டு அதான் அர்த்தம். நம்ம அந்த பிசாசை கட்டுனோம்னா, அந்த பிசாசு அப்புறப்படுத்தினா எல்லா சூழ்நிலையும் சரியாயிரும். ஹல்லேலூயா. அதுக்குதான் இயேசுக்கு சொல்றார், பிசாசுக்கு இடம் கொடுக்காதே. அவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஆமென். அதனால தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த அம்மாவுக்கு, அந்த ஸ்திரீக்கு அடையாளமா இருக்கிறாங்க. நம்ம கர்த்தரையே சார்ந்து ஜீவிக்கிறோம், அதான் விதவை பெண்ணு அடையாளமா இருக்கு. நம்ம வேற யார்ட்டையும் போயிட்டு நீ வந்து உதவி செய்யணும், நீ வந்து இந்த காரியத்தை எனக்காக பேசு அப்படின்னு யார்ட்டையும் நம்ம பஞ்சாயத்துக்கு போறத வேண்டியது இல்லை, நம்ம கத்துட்டு நம்ம கேட்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு லா இருக்கிறது, அங்கே சட்டம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையின்படி நமக்கு அவர் நியாயம் செய்ய வேண்டும் என்று நம்ம கத்திடத்துல போய் நம்ம கேட்கிறோம். ஹல்லேலூயா. அந்த பெண் அவிதமாக கேட்டாள். ஆனால் வெகு நாள் வரைக்கும் அந்த அநீதியுள்ள நியாயாதிபதிக்கு மனசு இல்லை. நீங்க கவனிக்கும் பொழுது 7 சபை காலங்களா ஆண்டவர் பொறுமையா தான் இருக்கிறார். ரொம்ப லாங் பீரியடா ஆண்டவர் நியாயத்தை செய்யாம தான் இருக்கிறார். தேத்தியரா சபையின் காலத்துல கொலம்போ பீரியடில் 680,000 கிறிஸ்தவர்களை கத்தோலிக்க மார்க்கம் கொலை செய்தது, சித்திரவதை செய்து கொலை செய்தது. கொஞ்ச பேர் அல்ல, 680,000. அப்பொழுது ஆண்டவர் வந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறார். ஒரு ஜெர்மன் ரைட்டர் என்ன சொல்லுகிறார், ஆண்டவர் வந்து அவங்கள கொலை செய்யும் பொழுது அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் உண்மையான கடவுளா இருந்தா அவங்கள வந்து அதை ஸ்டாப் பண்ணிருக்கலாமே, அந்த போப்பின் மார்க்கத்தை ஸ்டாப் பண்ணிருக்கலாமே. அவ்வளவு பேர் அநியாயமா கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதில் 600,000 யூதர்களை ஹிட்லர் வந்து கேஸ் சேம்பர்ல அனுப்பி கொலை செய்திருக்கிறான். இப்படி உலகத்துல அநியாயமான கொலைகள்லாம் நிறைய நடக்கதான் செய்யுது. இப்ப பேப்பர்ல ஒரே கொடநாடு கொலை, கொடநாடு கொலைன்னு வருது. அநியாயமாக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படி உலகத்துல வந்து டெய்லி அநியாயமான அங்க இத வந்து அந்த மக்கள் வந்து கொலை செய்யப்படுகிறாங்க. இப்பொழுது கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். ஆனா கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவங்களுக்கு ஒரு அனாயிட்டிங் அனுப்பினார். ஹல்லேலூயா. என்ன அனாயிட்டிங்? ஆக்ஸ் அனாயிட்டிங் அனுப்பினார், காளையின் ஆவி அனுப்பினார். ஹல்லேலூயா. அதனால அவர்கள் தங்களை பலியாக ஒப்பு கொடுத்தார்கள். நமக்கு இன்னைக்கு வந்து ஆக்ஸ் அனாயிட்டிங் அல்ல, நமக்கு ஈகிள் அனாயிட்டிங் அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ரத்த சாட்சியா மறிக்க போறது இல்லை. அவ்விதமான சூழ்நிலை வரும்பொழுது ஆண்டவர் நம்மளை மேல எடுத்துக்கொள்வார். நம்ம ஈகிள், ஈகிள் மேல பறந்துடும். ஈகிளை வந்து கத்தியை வச்சு வெட்ட முடியாது, அறிவாளை வச்சு வெட்டவே முடியாது, அது பறந்துரும். நீங்க டஸ்டுக்கு போறதில்லை, நீங்க மண்ணுக்கு போறவங்க கிடையாது, நீங்க மேல பறக்கிறவங்க. ஆண்டவர் அன்றைக்கு காளையின் ஆவி அனுப்பினார். கோதுமை மணியானது நிலத்தில விழுந்து சாக வேண்டும், செத்ததாயில் மிகுந்த பலனை கொடுக்கும். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். தேத்திரா சபையின் பரிசுத்தவான்கள் மரித்தார்கள். ஆண்டவர் லுத்தர் வெஸ்லி மூலமாக இப்பொழுது இந்த கடைசி காட்டில் ஈகிள் அனாய்டிங்க நம்ம அனுப்பி நமக்கு என்ன சொல்லுகிறார், நீங்க சாக போறது இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு மாற்றாண்டம், நீங்க ரத்த சாட்சியாக மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஈகிள் அனாய்டிங் அனுப்பியிருக்கிற அன்னைக்கு அவங்க ஏன் மறிச்சாங்கன்னா, உங்களுக்கு காளையின் ஆவி அனுப்பினேன், காளை பலி செலுத்தப்படக்கூடிய மிருகம். ஆமென். ஆண்டவர் அந்த நாட்களிலே வந்து அவர் நியாயம் விசாரிக்கல. தேத்திரா சபையின் காலத்தில் அவர் நியாயம் விசாரிக்கல, ஆனா இப்பொழுது சுப்ரீம் ஜட்ஜா வந்திருக்கிற அந்த நேரத்தில் அவங்களை தண்டிக்கவில்லை, கத்தோலிக்க மார்க்கத்தை அவர் தண்டிக்கவில்லை. இப்பொழுது அவர் சன் ஆஃப் மேனா வந்திருக்கிறார், உலகத்தை நியாயம் தீர்க்க வந்திருக்கிறார். இரத்த பழிகளை அவர் நியாயம் விசாரிக்க வருகிறார். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த அந்த வேசியை அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். இதோ தீர்க்கதரிசிகளின் இரத்தத்தையும் பசுத்தோபான்களுடைய இரத்தத்தையும் சிந்தின அந்த வேசியை அவர் நியாயம் தீர்க்க வந்திருக்கிறார். அவர் சுப்ரீம் ஜட்ஜா இருக்கிறார். ஹல்லேலூயா. கத்தோலிக்க மார்க்கத்தில் சேர்ந்தா அது வேசி மார்க்கன்னு பைபிளில் போட்டிருக்கு, கொலகார மார்க்கன்னு போட்டிருக்கு, விக்கிரஹாரணை மார்க்கன்னு போட்டிருக்கு. எல்லா விதமான பாவங்களும் அங்கே இருக்கு. பைபிளில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவ்விதமாக எழுதப்பட்டிருக்கு. ஜாசபல் அதுக்கு ஒரு அடையாளமா இருக்கிறார். ஜாசபல் ரிலிஜனா இருக்கிறது. ஜாசபலுக்கு கடைசியா நியாய தீர்ப்பு வந்தது, ஆகாபுக்கும் நியாய தீர்ப்பு வந்தது. இன்றைக்கு அவர் ஆகாபையும் ஜாசபலையும், ஆகாப் என்றால் ப்ரோட்டஸ்டன்ட் சர்ச்சு, இத ஜாசபல் வந்து கத்தோலிக்க சபை, ஆகாப் வந்து அமெரிக்கா, இத ஜாசபல் வந்து வேடியன், இந்த ரெண்டையும் அவர் நியாயம் தீர்க்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். சுப்ரீம் ஜட்ஜாய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாச துரோகத்தில் இருக்கிறவர்கள், சத்தியத்தை மறுதலிக்கிறவர்கள், கிறிஸ்துவின் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாக ஜுவாலித்து எரிகிற அக்னியோடு வந்திருக்கிறார். ஒன்னாம் அதிகாரம் 7-8 வாசிக்கலாம்.
அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினியை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும்.
இதோ ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வல்லமை உள்ள தூதரோடும் வந்திருக்கிறார். யாருக்கு? தேவனை அறியாதவர்கள், கம்யூனிஸ்ட்வாதிகள், தேவனை அறியாதவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள். சத்தியத்தை சொல்லும் பொழுது கீழ்ப்படியாத டினாமினேஷன் பீப்புள் எல்லாருக்கும் ஆக்கினை செலுத்தும்படி வல்லமையுள்ள தூதரோடு கூட 7 ஏஞ்சல்ஸோடு அவர் இறங்கி வந்திருக்கிறார். அந்த வெண்மேகம், அந்த பிரைட் ஒயிட் கிளவுட் வந்து 26 மைல் உயரத்தில் 30 மைல் சுற்றளவு காணப்பட்டது. அவர் சுப்ரீம் ஜட்ஜாக வந்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 1:14-16 சொல்லப்பட்ட அந்த ஐடென்டிபிகேஷன், அந்த பிக்சர் அவிதமாக இருக்கிறது. அல்ல, சுப்ரீம் ஜட்ஜாய் வந்திருக்கிறார். அந்த இங்கிலாந்தில் இப்பொழுதும் அந்த ஜட்ஜஸ் வந்து ஒயிட் விக் வைத்திருப்பாங்களாம். ஜட்ஜஸ் வந்து கருப்பு கோட்டு போட்டு அவங்க ஒயிட் விக் வைத்திருக்கிறாங்க இங்கிலாந்தில். அதனால் அவர் வந்து சுப்ரீம் ஜட்ஜாய் வந்திருக்கிறார். அங்க ஜாக் மூர் என்ன சொல்லுகிறார், அவர் வந்து ஜீசஸ் இன் குளோரிஃபைட் ஃபார்ம்னு சொல்றார். அந்த வெளிப்படுத்தல் 1 இயேசு மகிமை அடைந்த தோற்றத்தோடு வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். பிரதர் பிரணாமுக்கு அது சரியா தெரியல. அதனால தியாலஜி படி அது கரெக்டு தான். ஆனால் வந்து அவர் பரிசுத்தாவியினுடைய அந்த அந்த ஏவுதலின் படி அது சரியில்லை. அவர் ஜெபிக்கும் பொழுது கத்தர் என்ன செய்கிறார் என்றால், அவர் சுப்ரீம் ஜட்ஜாய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜட்ஜா வந்திருக்கிறார், குளோரிஃபைடு ஃபார்ம் அல்ல, அவர் ஜட்ஜாய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கமிங் வந்து என்ன சொன்னால் அக்செப்டபிள் இயர் அவர் போதிக்கும்படியாக வந்தார். தேவனுடைய அனுக்கிரக வருஷத்தை போதிக்கும்படியாக வந்தார். ஏசாயா 61:2
கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும்.
இதோ அனுகிரக வருஷத்தை போதிக்கும்படியாக வந்திருக்கிறார். இப்பொழுது தேவன் தம்முடைய நீதியை சரிக்கட்டும் நாள், the vengeance in the day of vengeance. அப்பொழுது கின்ஸ்மேன் ரெடீமராக வந்தார். இந்த வார்த்தைகள் எல்லாம் நல்லா கவனிக்கணும். கின்ஸ்மேன் ரெடீமர், எனத்தான் மீட்பர். இப்பொழுது நீதியை சரிகட்டுற எனத்தானாக வந்திருக்கிறார். கின்ஸ்மேன் அவெஞ்சர் இப்பொழுது அப்படி வந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் கமிங் வந்து ரெடீமர், செகண்ட் கமிங் வந்து ஜட்ஜா வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒயிட் விக்கோடு வந்திருக்கிறார். நாட் ஓன்லி இன் குளோரிஃபைட் ஃபார்ம் பட் இஸ் அ சுப்ரீம் ஜட்ஜ். ஹல்லேலூயா. கிளவுட் வந்து அங்கிருந்து ரைட் பக்கமா திருப்பும் பொழுது 3 வருஷத்துக்கு கழிச்சு சொல்றாரு, அவர் சுப்ரீம் ஜட்ஜா வந்திருக்கிறார். இப்பொழுது அவர் சுப்ரீம் ஜட்ஜா வந்திருக்கிறார், சன் ஆப் மேனா வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சன் ஆப் காட்ல இருந்து சன் ஆப் மேன் வந்திருக்கிறார். இவன் சன் ஆப் டேவிட்டுக்கு போறார். அதனால சன் ஆப் காடுக்கும் சன் ஆப் டேவிட்டுக்கும் மத்தியில நம்ம இருக்கிறோம். அவர் பிதாவின் சிங்காசனத்திலிருந்து தம்முடைய சிங்காசனத்துக்கு போக வேண்டும். இப்பொழுது அவருடைய பிரஜைகளை ஒன்று சேர்க்கிறார். அந்த வார்த்தையின் மூலமாக அவனுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டு நியூ பேர்த் அடைய வேண்டும். முதல்ல ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? நியூ பேர்த். ஒருத்தருக்கு இங்கே நல்லா கவனிங்க, நியூ பேர்த். உங்களுக்கு அந்த நியூ பேர்த் இருக்காங்கிறத செக் பண்ணுங்க. இருக்கிறதுல பெரிய ஆசீர்வாதம் நியூ பேர்த். ரெண்டாவது, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிம்பாங்க. நம்ம மாத்திரை மெடிசன் சாப்பிடாம டாக்டர்கிட்ட போகாம நமக்கு நல்ல பாடி நல்ல ஹெல்த்தா இருந்துச்சுன்னா பெரிய ஆசீர்வாதம். அதுக்கு பிறகு 3வது ஐஸ்வர்யம், உங்களுக்கு சொந்த தொழில், நல்ல வருமானம், கடன் இல்லாத ஜீவியம். இதுதான் 3வது ஆசீர்வாதம். 4வது நல்ல கணவன், நல்ல மனைவி. அதெல்லாம் ஒருத்தருக்கு நல்ல மனைவியை கொடுக்கிறார், சிலருக்கு நல்ல கணவரை கொடுக்கும் பொழுது அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. ஒருத்தர் ஃபால்ட் பண்றது, நான் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறது. அந்த பொண்ணை கொடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க நம்ம ஏமாந்துட்டோம், நல்ல பையனு கொடுத்தோம், வார்த்தையில இருக்கான்னு கொடுத்தோம், நம்ம மகளை தொல்லை கொடுக்குறோம், அவங்க ஏமாந்துட்டேம்மாங்க. இவன் இவன் நான் ஏமாந்துட்டேம்மா, அவங்க பொண்ணை கொடுத்தவங்க, அவங்க நான் ஏமாந்துட்டேம்மாங்க. நம்ம ரெண்டுக்கு மத்தியில் பார்க்கும் பொழுது தேவனுடைய சிந்தை இல்லை, கத்தர் எனக்கு கொடுத்த மனைவி, கத்தர் எனக்கு கொடுத்த புருஷன் இல்லை. ரெண்டு பேரும் வார்த்தையில இருக்கிறாங்க, சின்சியரா இருக்கிறாங்கன்னா ஏன் திருப்தி இல்லை? திருப்தி இல்லாத வாழ்க்கை வந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கை. வாழ்க்கையில திருப்தி வேணும். அதனால இதை என்ன செய்ய என்றால், நல்ல கணவன் நல்ல மனைவி கிடைப்பது இது அது கர்த்தருடைய கிருபையாக இருக்கிறது. அதுக்கு பிறகு பிள்ளைகள் அநேகருக்கு, சிலருக்கு பிள்ளைகள் இல்லாம போகுது. அதனால பிள்ளைகள் பிறப்பது அது ஒரு ஆசீர்வாதம். இப்படி இந்த உலகத்துல 5 ஆசீர்வாதம். இதுக்கு மேல எனக்கு எதுவும் இருக்கிறப்பல தெரியல. இந்த 5 எல்லாமே அடங்கி இருக்கிறது. அப்படி அடங்கி இருக்கும் பொழுது ஒருவேளை உங்களுக்கு இந்த 4 இல்லாட்டாலும், இந்த 4 இல்லாட்டா கூட பரவாயில்ல, இந்த 1 இருந்தா போதும். என்னது? நியூ பர்த். அல்லேலூயா. உங்களுக்கு ஹெல்த் நல்லா இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு போதுமான வருமானம் இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு நல்ல கணவர் கிடைக்காம இருக்கலாம். உங்களுக்கு வந்து இதை என்ன செண்டல் அங்கே வந்து குழந்தை இல்லாம கூட இருக்கலாம். அது எல்லாமே இல்லாம போனாலும் நியூ பர்த் நீங்க அடைஞ்சீங்கன்னா நீங்க ராப்சர்ல போவீங்க. ஹல்லேலூயா. ஒருவன் மறுபடியும் பிறப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். நியூ பர்த் தான் இருக்கிறதுலே மெயின் பிளஸ்ஸிங். அது ஒன்று இருந்தாலே போதும், மற்றதெல்லாம் ஆண்டவர் ஆட் பண்ணுகிறார். கிடைச்சா சந்தோஷம், கிடைக்காட்டாலும் இந்த உலக வாழ்க்கை வந்து சீக்கிரத்தில் முடிவடைய போகுது. இன்னும் 2 கூட இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால எல்லாமே அழிஞ்சு போகும். ஆனால் அந்த நியூ பர்த் தான் விசேஷ ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மறுபடியும் பிறந்த சபையில் இருக்க எல்லாரும் மறுபடியும் பிறந்திருக்கணும். ஒருத்தர் கூட மறுபடியும் பிறக்காம இருக்கக்கூடாது. இந்த மெசேஜ் வந்து நியூ பர்த்தை கொண்டு வருகிறது. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிஷ்யா இருக்கிறான், பழையவள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:17 அதுதான் நம்ம விசுவாசிக்கிறோம். அங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது இத சன் ஆஃப் மேன் இங்க வந்திருக்கிறார். சன் ஆஃப் மேன் வந்து ரிவீலிங் த சீக்ரெட், ரிவீலிங் த ஹிடன் சீக்ரெட். தேவ மறைந்திருக்கிற ரகசியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். ஓபனிங் ஆஃப் த 7 seals. எதுக்காக? நம்முடைய நியூ பர்த் அடைவதற்காக. கேதரிங் இஸ் சப்ஜெக்ட். ஆண்டவர் உலகம் எங்கிலும் இருக்கிற தன்னுடைய பிரஜைகளை இப்பொழுது ஒன்று சேர்க்கிறார், அவங்களுக்கு நியூ பர்த் கொடுக்கிறார். மற்றெல்லாம் இருந்தால் அவங்களுக்கு நல்லது, சந்தோஷம், அதுக்காக ஜெபிக்கிறோம். இல்லாட்டா கூட பரவாயில்லை, இந்த உலக வாழ்க்கை சீக்கிரமாக முடிஞ்சு போகும். நம்ம காலகாலமாக இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்க போறதில்லை. அதனால நம்ம அங்கே போறதுக்கு நமக்கு நியூ பர்த் வேணும். ஒருவன் மறுபடியும் பெறப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பெறப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு இயேசுக்கு சொல்லியிருக்கிறார். நம்ம எல்லாரும் நியூ பர்த் அடைஞ்சிருக்கோம். அதுதான் பெரிய சந்தோஷம், மட்டற்ற மகிழ்ச்சி. நம்ம நீ பேர்த்து அடைஞ்சிருக்கோம். நமக்கு அப்பால இருக்கிற மக்கள் வந்து நீ பேர்த்து அடையலை. அவங்க கிறிஸ்டினா இருந்தாலும் நீ பேர்த்து அடையலை. ஏன்னா வார்த்தையை அவங்க மறுதளிக்கிறாங்க. நம்ம அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எலெக்ட் பீப்புளா இருக்கிறோம். அதனால கர்த்தர் நமக்கு அபிதமான சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மனுஷகுமாரோட ஊழியம் வந்து ரெஸ்டோரிங் த ஃபெய்த். நமக்கு ஆதியில அப்போஸ்தலர்கள் பெற்றிருந்த அதே விசுவாசத்துக்கு நம்மை திருப்புகிறதா இருக்கிறது. ஆமேன். கின்ஸ்மேன் ரெடீமரா வந்தவர் இப்பொழுது நீதியை சரிகட்டும் நாளுக்காக வந்திருக்கிறார். உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாக வந்திருக்கிறார். எலெக்ட் இஸ் கிரையிங் டே அண்ட் நைட். நம்ம ராத்திரி பகலா ஜெபிக்கிறோம். உலகத்துல நமக்கு வந்து அதிக ஆபத்துகள் இருக்கிறது, அதிக தேவைகள் இருக்கிறது. இந்த லைஃப் வந்து ரொம்ப ரிஸ்கா இருக்கிறது. சில நேரங்களில் இந்த லைஃப் நமக்கு ரொம்ப வெக்ஸாக இருக்கிறது. இவ்விதமான ஒரு உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடிக்கடி நான் சொல்லுகிறேன், எல்லாமே நெகட்டிவாக இருக்கிறது. ஆனால் அந்த ராஜ்யத்துக்கு போனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஹல்லேலூயா. அங்கே எந்த பாவியும் இருக்க போகிறதில்ல. அதனால் அங்கே யாரும் நம்மளை எதுவும் சொல்ல போகிறதில்ல. அந்த ராஜ்யத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். அதுக்கு ஆயத்தமாக தான் இந்த சர்ச்சு எல்லாமே இருக்குது. இதுக்கு உபதேசம் இருக்குது, ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, எல்லாம் இருக்கிறாரு. நம்ம அதை நியூ பர்த் அடையாம இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த ராஜ்யத்துக்கு போகாம நம்ம சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? எப்படியாயிலும் அந்த ராஜ்யத்துக்கு போகணும். ஹல்லேலூயா. இங்க காரியங்களுக்காக நமக்கு ஆண்டவர் நிறைய பிராமிஸ் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பைபிள் ஃபுல்லாவே பிராமிஸ் இருக்கிறது. நம்ம அதை பிடிச்சுக்கிட்டு இரவு பகலும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அதான் அன்னைக்கு நம்ம இரவும் பகலும் நம்ம கூப்பிடுகிறோம். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருடைய விஷயத்துல அவர் வந்து அந்த அநீதி உள்ள நியாயதீபர் போல ரொம்ப பொறுமையா இருந்து செய்வாரா, இல்ல சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயத்தை செய்வார். ஹல்லேலூயா. Shall not God avenge his own elect? He will avenge them speedily. அவர் சீக்கிரத்திலே அவர்களுக்கு செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன். ஆசரிப்பு கூடாரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதுல ரெண்டு ஆல்டர் இருக்கிறது. இங்க கவனிக்கும் பொழுது ரெண்டு ஆல்டர் இருக்குது. அந்த ரெண்டு ஆல்டர் வந்து ஒன்னு வந்து பலிபீடம், பலி செலுத்துகிற இடம். இந்த முதல் படம் ஆசரிப்பு கூடாரம் தான், அதுலதான் எல்லா சத்தியமும் அடங்கி இருக்கு. இங்க வந்து ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் இருக்கிறது. இந்த இடத்துல வந்து இது வந்து ஆல்டர் ஆஃப் சாக்ரிஃபைஸ். இது ஆல்டர் ஆஃப் சாக்ரிஃபைஸ், இது ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ். இந்த இடத்துல தண்ணி தொட்டி இருக்கிறது, இங்க குத்து விளக்கு சமூகத்தப்பம் இருக்கிறது. அதனால இங்க வந்து ஆல்டர் ஆஃப் சாக்ரிஃபைஸ், இங்க வந்து ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ். ரெண்டு ஆல்டர் இருக்கிறது, ரெண்டு பீடம் இருக்கிறது. ஒன்று வந்து பலி பீடம், இன்னொன்று தூப பீடம். ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ், ஆல்டர் ஆஃப் சாக்ரிஃபைஸ், ரெண்டு பீடங்களும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதனால் ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் வந்து பிராஸ்ல செய்யப்பட்டிருக்கிறது, வெண்கலத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் வந்து கோல்டு. ரெண்டுலேயுமே கொம்புகள் இருக்கிறது, நாலு சைட்லையும் அந்த கொம்புகள் இருக்கிறது. இப்படி கொம்பு அவங்க இருக்கும். அந்த கொம்புகளிலே ரத்தத்தை பூச வேண்டுமா? கொம்பு எதற்கு அடையாளமாக இருக்குது? வல்லமைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் என்னச்சது, அதுலேயும் கொம்புகள் இருக்கிறது, ரத்தத்தை அதில் பூச வேண்டும். அப்படின்னா தேர் இஸ் பவர் இன் த ப்ரேயர். ஹல்லேலூயா. ஜெபத்தில் வல்லமை இருக்கிறது. ஜெபத்தில் வல்லமை இருக்கிறது என்பதை நீங்கள் ரியலைஸ் பண்ண வேண்டும். அதனால் ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் வந்து ஜெபம், ஆல்டர் ஆஃப் சாக்ரிஃபைஸ் வந்து நம்மை பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டிய நேரம். ரெண்டு பீடத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இருக்கிறது. இந்த ரெண்டும் ஒன்று போல வந்து இயங்க வேண்டும். இங்கே பலி இங்கே செலுத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இங்கே ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸில் அந்த தூபமானது ஏறெடுத்து கொண்டிருக்க வேண்டும். அங்கே தூபம் போக வேண்டும், இங்கே பலி செலுத்தப்பட வேண்டும். ரெண்டு ஆல்டர்லையும் ஒன்று போல அங்கே சம்பவம் நடக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய காரியம். நம்ம ஆல்டர் ஆஃப் இயேசு கிறிஸ்து நமக்காக சுகந்த வாசனையாக பலியாக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. கல்வாரியிலே அவர் நமக்காக பலியானார், நமக்காக நியாயம் தீர்க்கப்பட்டார். இப்பொழுது நீங்கள் வந்து யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம், தேவனை நெருங்கலாம், கிருபாசன தண்டையிலே வரலாம். ஏனென்றால் திரைச்சீலையானது கிழிக்கப்பட்டது. மத்தேயு 27:50 அது மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிக்கப்பட்டது. இயேசுவின் மாம்சமாகிய திரை கிழிக்கப்படும் பொழுது தேவாலயத்தில் இருந்த திரைச்சீலையானது கிழிக்கப்பட்டு விட்டது. அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் அது பிரித்தது. யாருமே அங்கே போக முடியாது, திரைச்சீலை தடை பண்ணிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது அந்த திரைச்சீலை ரெண்டாக கிழிந்தது. ஹல்லேலூயா. அன்றைக்கு பிரதான ஆசாரியம் தான் வருஷத்துக்கு ஒரு முறை போகணும். இப்போ நீங்கள் எல்லாருமே போகலாம், நீங்கள் எல்லாருமே ஆசாரியர்கள். ஹல்லேலூயா. ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஆமென். மோசே சங்க வரும்பொழுது ஒரு ஆசாரிய ஊழியம் வந்தது, ஆரோனின் மறுமைக்குட்ட ஆசாரிய ஊழியம். அதே போல இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அந்த முறைமை மாற்றி அமைக்கப்பட்டு அந்த அந்த பிலீவர்ஸ் வந்து ஆசாரிய ஊழியத்தை செய்தார்கள். ஆண்டவர் ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரி அங்கே கொண்டிருந்தார். இப்பொழுது என்ன செய்யறென்றால் நம்ம வந்து மெல்கிசிதேக்கின் மறுமையின்படியான ஆசாரிய ஊழியத்தில் வந்திருக்கிறோம். ஆமே. ரொம்ப உயர்வான ஆசாரிய ஊழியம். யூ ஆர் அ ராயல் பிரீஸ்ட்ஹுட். ஹல்லேலூயா. ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள். 1 பேர் 2:9 சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 20:6 நம்ம தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியாளுக்குமாக ஆசாரியராக இருந்து 1000 வருஷம் ஆளுகை செய்வோம். ஆசாரியர்கள் என்ன என்றால் தேவனை அணுகுவது. ஹல்லேலூயா. நீங்கள் நேரடியாக ஆண்டவர்கிட்ட போகலாம். அவர் சுப்ரீம் ஜட்ஜாக இருக்கிறார், சன் ஆஃப் மேனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்திலே அந்த ஆசாரியத்துவம் வருகிறது. நீங்க நேரடியா இயேசு கிறிஸ்துவை அணுகலாம். ஹல்லேலூயா. மாதா மாதான்னு கூப்பிடுறாங்க. மாதாவே நீர்தான், மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள் என்று சோமங்க தோழிக்காரன் கூட. நமக்கு எந்த மீடியேட்டரும் கிடையாது, மாதா அங்க அவசியம் இல்லை. நீங்க நேரடியாக ஆண்டவரை அணுகலாம். ஆமென். ஆண்டவர் வந்து அந்த திரைச்சிலே அப்புறப்படுத்தி விட்டார். God removed the, from the tabernacle. அதை வந்து ஆண்டவர் சாசரிப்பு கூடாரத்தை விட்டு நீக்கிவிட்டார். இப்பொழுது நீங்க நேரடியாக போகலாம். டைட்டில் டீடு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதாம் இழந்து போன அந்த டைட்டில் டீடு ஆண்டவர் மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறார். ஆமீன். அல்ல, ஆதாம் அங்க இழந்து போகும் பொழுது அவனுக்கு எட்டர்னல் லைஃப் இல்லை, அவனுக்கு மரணம் வந்து விட்டது. அவன் ஃபெல்லோஷிப் வித் காட், தேவனோடு கூட ஐக்கியப்பட முடியவில்லை. பவர் ஓவர் த எர்த், இந்த மூணு காரியத்தை இழந்து போய்விட்டான். ஆதாம் டைட்டில் டீடு இழந்து போனதும் மூணு காரியத்தை இழந்து போய்விட்டான். இப்பொழுது மூணு காரியம் திருப்பி உங்களுக்கு வருது. நித்திய ஜீவனை இழந்தான். அவன் வந்து என்ன செய்றான், பூமியின் மேல் இருந்த ஆதிக்கத்தை இழந்து போய்விட்டான். தேவனோடு இருந்த ஐக்கியத்தை இழந்து போய்விட்டான். இப்பொழுது ஆண்டவர் டைட்டில் டீடோடு கூட வருகிறார். அந்த மூணையும் உங்களுக்கு தருகிறார். என்னது? எட்டர்னல் லைஃப், ஃபெலோஷிப் வித் காட், பவர் ஓவர் த எர்த், இந்த உலகத்தை நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு பிளஸ்ஸிங் இந்த மெசேஜில் இருக்குது. ஒரு மனுஷன் இதை நினைச்சு பார்த்தான்னா வாழ்க்கையில என்னத்துக்கு அங்கே பிரச்சனைகள் வருது, வரவு சான்ஸே இல்லை. இதை நினைச்சு பார்த்து சோத்திரம் பண்ணால் எல்லாமே வந்துடும். ஐஸ்வர்யம் தானால வரும், பணம் உங்களை தானால் தேடி வரும். நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கணும். இந்த மெசேஜை நேசித்தால், இந்த மெசேஜிலுக்கு வெளிப்பாட்டை நீங்க ரியலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினீங்கன்னா, அதை நீங்க வந்து உங்களுடைய ஆகாரத்தை பார்க்கிலும் அதை விசேஷமா நினைத்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். தட் டைட்டில் டீட் இன் கம் பேக், இத மறுபடியும் வந்திருக்கிறது. அவர் மனுஷகுமாரனாக வந்திருக்கிறார். இப்பொழுது என்ன செய்யணும், நம்ம இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறோம். சட்டத்தின் சட்டத்தை வச்சுதான் நியாயாதி ஜட்ஜி வந்து நியாயம் தீர்ப்போம். அதே போல நமக்கு ப்ராமிஸ் இருக்கிறது. இந்த ப்ராமிஸ் படி எனக்கு செய்யும் ஆண்டவரே, இதுதான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும். ஜட்ஜி வந்து தான் இஷ்டமா தீர்ப்பு சொல்ல முடியாது, சட்டத்தின் படி தான் சொல்லணும். சட்டத்துக்கு அப்பாற்பட்டு ஜட்ஜி எதுவும் செய்ய முடியாது. அவர் சட்டம் தெரிஞ்சிருக்கு, அதனால அந்த சட்டத்தின் படி அவர் தீர்ப்பு கொடுக்கிறார். அதே போல நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட இந்த ப்ராமிஸ் வேர்ட ரிமைண்ட் பண்ணும் பொழுது, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவருக்கு பவர் அண்ட் அதாரிட்டி இருக்கிறது. இந்த ஏழை விதவைக்கு எந்த பவரும் கிடையாது, எந்த அதாரிட்டியும் கிடையாது. அந்த எதிராளிகிட்ட போய் போராட முடியாது. இவளுக்கு அந்த சக்தி இல்லை, இவளுக்கு அந்த பலம் இல்லை, இவளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. ஆனால் ஜட்ஜிகிட்ட போனா அவருக்கு பவர் அண்ட் அதாரிட்டி இருக்கிறது. அவர் என்ன செய்வார் என்றால் தீர்ப்பு கொடுத்தா அதுக்கு அங்க எதிராளி விலகி தான் ஆகணும். அதே போல நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்திருக்கிறோம். நமக்கு லா இருக்கிறது, ப்ராமிஸ் இருக்கிறது, நம்ம சுப்ரீம் ஜட்ஜிட்ட வந்திருக்கிறோம். நம்ம அதை ரிமைண்ட் பண்ணும் பொழுது, ஆண்டவரே நீர் இந்த எதிராளி சாத்தா வந்து என்னெல்லாமோ பண்ணி வைக்கிறான், உடம்பை கெடுக்கிறான், குடும்பத்துல சமாதானத்தை கெடுக்கிறான், அவன் ஆசீர்வாதத்தெல்லாம் கெடுக்கிறான், கடல்ல கொண்டு வியாதியில கொண்டு வைக்கிறான், ஆண்டவரே இதெல்லாத்தையும் நீர் அப்புறப்படுத்தும், என் வாழ்க்கையில என்னென்ன குறைகள் இருக்கிறது எல்லாத்தையும் நீர் அப்புறப்படுத்த வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக எல்லாத்தையும் செய்வார். ஏன்னா அவருக்கு அந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி இருக்கிறது. ஜட்ஜிக்கு அந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி இருக்கிறது. அவர் தீர்ப்பை பாஸ் பண்ணினா கண்டிப்பா அது நடக்க போகுது. அந்த எதிராளி அங்க போகமாட்டேன்னா போலீஸ் வந்து அப்புறப்படுத்தும். அந்த ஜட்ஜினுடைய தீர்ப்புக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு. அதே போல நம்முடைய ஆண்டவர் வரும் பொழுது அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. நீங்க எந்த காரியத்தையும் நீங்க வார்த்தையின்படி கேட்டால் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஆனால் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இங்க ரெண்டு ஆல்டர் இருக்குன்னு சொல்லி இருக்கிறேன். ஒன் ஆல்டர் ஆஃப் சாக்ரிஃபைஸ், இன்னொன்னு ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ். இங்க இன்சென்ஸ் தூப வர்க்கம் செலுத்த வேண்டும் என்றால் இங்கிருந்து ஃபயரை எடுக்கணும். இங்கிருந்து ஃபயரை எடுத்து, பலிபீடத்திலிருந்து ஃபயரை எடுத்து அந்த தூபத்துல அந்த பொடி அந்த இது அதில் போடும் பொழுது புகை, வாசனையான புகை ஏற்படும். அதுதான் ஜபம். அதெல்லாம் ஜபம் வந்து எப்படி இருக்க வேண்டும் என்றால், அது பவர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்றால், பலிபீடத்திலிருந்து அக்னியை கொண்டு வர வேண்டும். அந்த ஃபயர் இல்லைன்னா அந்த தூபம் வராது. அதே போல என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்றால் நமக்காக கல்வாரியில எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிறார். அங்கிருந்து ஃபயர் எடுக்கணும். அவர் வந்து கல்வாரியில நமக்காக செய்து முடித்து 50வது நாளிலே பரிசுத்தாவியை அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஹோலி ஸ்பிரிட் வேணும். நம்முடைய பிரேயர்ல வந்து ஹோலி ஸ்பிரிட் வேணும். நம்முடைய இன்சென்ஸ்ல வந்து இன்சென்ஸ் ஜபமாயிருக்கிறது. இன்சென்ஸ்ல வந்து ஹோலி ஸ்பிரிட் இருக்கும் என்றால் ஆண்டவர் வந்து நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறார். ஆவியிலே ஜபம் பண்ண வேண்டும். விடாமுயற்சியாக ஜபிக்க வேண்டும். அந்த ஜெயரஸ் டாட்டரை நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவள் வந்து 12 வயசு அந்த பெண்ணுக்கு, அந்த பெண் மரித்து போய்விட்டாள். எபீர் வந்து மரண அவசையில் இருக்கும் பொழுது ஆண்டவரை சந்திக்கிறதுக்காக வர்றான். அவன் ஒரு ஜபாலய தலைவன், சொல்ல போனா டினாமினேஷன்ல ஹெட் பாஸ்டர், பெரிய ஹெட் பாஸ்டர். எல்லாமே இந்த மெசேஜுக்கு முன்னதாக எல்லாம் ஃபெயிலியர் ஆகும், எல்லா சாபனங்களும் வீழ்ச்சி அடையும். நீங்க மெசேஜை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா, அதை சரியா போதிக்கிறவங்களா இருந்தா, நமக்கு முன்பாக எல்லா பாதாளத்தின் வாசலும் தாழ்ந்து போகும். சாபனங்கள் எல்லாமே பாதாளத்தின் வாசல் தான். இப்ப எதிர்க்கு வந்து அந்த சாபனை உதவி செய்யல, அந்த சாபன விசுவாசம் அவனுக்கு பிரயோஜனப்படலை. இப்பொழுது கத்ரா இயேசு கிறிஸ்துவ வருகிறான். கத்ரா இயேசு கிறிஸ்துவ வருகிறதுக்கு என்ன காரணம்? மகள் மரண அவசியா இருக்கிறாள். அதனால என் மகள் வந்து மரண அவசியா இருக்கிறாள், நீர் வந்து உங்களுடைய கையை அங்க வையும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் வர்றதுக்கு லேட் ஆகி போயிட்டு. மார்க் 5:35-36 வாசிக்கலாம்.
அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜபால தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தை மறித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜபால தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி.
பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. Be not afraid, only believe. Hallelujah. நீ பயப்படாதே, be not afraid, only believe. நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆண்டவர் வந்து அவன் கூப்பிட வர்றான், நானும் வர்றேன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு கொஞ்சம் 10 ஸ்டெப் எடுத்து வைக்கக்குள்ள இது அங்கிருந்து செய்தி வருது. என்ன செய்தி வருது? உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ வந்து பி நாட் அஃப்ரைடு, நீ பயப்படாதே, ஒன்லி பிலீவ். ஹல்லேலூயா. நான் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டேன்ல, ஐ வில் கோ வித் யூ, நான் உன்ட சொல்லிட்டேன். அப்படி சொன்னா நினைச்சது, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், இடையில வந்து குறுக்க சில காரியங்கள் வந்தா நம்ம திரும்பிடுவோம். ஆனால் ஆண்டவர் திரும்புவாரா? அவர் ஒன்று தீர்மானம் பண்ணால் அது கண்டிப்பாக நடக்கும். ஹல்லேலூயா. நம்ம ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணி போது பிறகு போய் அது சரியாக வரலன்னா நம்ம பேக் அடிச்சிருவோம். ஆனால் அவர் வந்து அப்படி பேக் அடிக்கிறவர் கிடையாது. நான் உன்னோடு கூட வருகிறேன்னு சொல்லிட்டேன், நிச்சயமாக வந்து அற்புதம் நடக்கும். நீ ஒன்லி பிலீவ். ஹல்லேலூயா. மரித்து போய்விட்டாள் என்ற செய்தி வருகிறது. இதெல்லாம் நான் முன்னக்கூட்டியே பிளான் பண்ணியிருக்கிறேன். ஹல்லேலூயா. அது லேட் ஆகி அது மறிக்கணும். 12 வயசு உள்ள பெரும்பாடு உள்ள இஸ்திரி குறுக்க வந்துட்டா, அவள் வந்து அவட்ட கொஞ்ச நேரம் பேசக்குள்ள நேரம் ஆகி போச்சு. இப்பொழுது மகளுக்கு உயிர் போய்விட்டது. ஆண்டவர் அதெல்லாம் முன்னக்கூட்டி பிளான் பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதவங்க தான் வாழ்க்கையில குழப்பத்தில் கிடப்பாங்க. ஆண்டவர் இப்படிதான் தீர்மானிச்சிருக்கிறாரு, இப்படிதான் நம்ம வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. என்ன செய்யறது? அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீர் ஊற்றாக்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இது அழுகையின் பள்ளத்தாக்கு, இதை செழிப்பா மாத்திக்கிடணும். கீழ்ப்படியாத பிள்ளைகளை தான் கொடுத்துருக்கிறாரு, என்ன பண்றது? அதை நம்ம வந்து நீர் ஊற்றாக்கி கொள்ள வேண்டும். ஆமீன். இப்படி ஆயிட்டே, இப்படி ஆயிட்டேனா, இது மனுஷங்களா அப்படி சொல்றது? நம்ம தேவண்ட பிள்ளையா அல்லது மனுஷங்களா? உலகத்தின் மனுஷன் தான் அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டுமா? நம்ம வந்து ஆண்டவர் அனுமதிக்காம எதுவும் நடக்க போறது இல்ல. ஹல்லேலூயா. குழந்தை செத்து போச்சே, அந்த 12 வருஷம் பெரும்பாலுள்ள இசை குறுக்க வந்துட்டாலும் அவளை பிடிச்சி திட்டுறது. அவ வந்து இப்படி குறுக்க வந்துட்டா அதனால போச்சு. அவன் மட்டும் குறுக்க வராமந்தா ஆண்டவர் வந்திருப்பாரு, சோமாய் இருக்குமே. நீங்களும் நானா இருந்தா அப்படிதான் பேசுவோம். நம்ம நிறைய பேர் அப்படிதான் பேசுவாங்க, யாரு மேல கொண்டு பழிய போடலான்னு பாக்குறது. உனக்கு அப்படிதான் நியமிக்கப்பட்டிருக்குது. அது ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு மேல பிளான் பண்ணி இருக்கிறாரு. அவன் இப்படிதான் மறிச்சுதான் போய் அவர் ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது இயேசு கிறிஸ்துக்கு அது தெரியும், எதிர்க்கு அது தெரியாது. அதனால தான் அவர் சொல்றாரு, பி நாட் அஃப்ரைட், டோன்ட் பி அஃப்ரைட், நீ வந்து பயப்படாத. என்ன சென்றால் விசுவாசம் உள்ளவனாயிரு, ஒன்லி பிலீவ். ஹல்லேலூயா. இந்த வசனத்திலிருந்து தான் ஒன்லி பிலீவ்ங்க பாட்டே வந்திருக்கு. ஒன்லி பிலீவ். அவனை என்ன சென்றால், நான் உன் கூட வருவேன்னு சொன்ன அல்லவா, ஐ சே ஐ ஆம் கோயிங் வித் யூ, ஐ ஆம் த ரெசரக்ஷன் லைஃப், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். ஆமென். அங்கே வருகிற மரணம் அவருக்கு முன்பாக நிற்க முடியல. ஹல்லேலூயா. மரணம் தன் பிடியே தளரப்பட்டது. ஹல்லேலூயா. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி இன்னைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு நீங்க சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியை பிலீவ் பண்ணீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஹல்லேலூயா. நாட் ஈவன் கேன்சர். பிரதர் பிரணாம்க்கு என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய ஜபத்துக்கு முன்பாக கேன்சர் கூட நிக்க முடியாது. ஹல்லேலூயா. கேன்சர் கூட தன்னுடைய பிடியை தளரவிடும். ஹல்லேலூயா. டெஸ்பரேஷன் என்ற செய்தி, 63 வருஷம் 9 மாசம் 1 தேதி கொடுத்த செய்தி, 133 பேராகிராப்ல. பிரசங்கம் பண்ண பிறகு வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது நீண்ட வரிசையில ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது ஒரு சிஸ்டர், ஓல்டு ஹேட்டி வால்ட்ராப், ஃபீனிக்ஸ் அரிசோனா, ஃபீனிக்ஸ் அரிசோனாலேருந்து வந்திருக்கிறாங்க. ஹேட்டி வால்ட்ராப் அவங்க பேர். அவங்களுக்கு கேன்சர் வியாதி. கேன்சர் வந்து ஹார்ட்டை வந்து சாப்பிட்டு விட்டது. கேன்சர் ஆஃப் த ஹார்ட். அவளால் சுவாசிக்க முடியவில்லை. கேன்சர் ஹேட் ஈட்டன் டு ஹர் ஹார்ட். அந்த இருதயத்தையே கொஞ்சம் கொஞ்சமாக அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அவ்விதமாக வியாதியில் இருக்கும் பொழுது செப வரிசையில் அவருடைய கணவரும் அந்த நர்ஸும் கொண்டு போகிறாங்க. அப்பொழுது அந்த அம்மா என்ன சொன்னாங்களா, இஃப் தோ ஐ டை இன் திஸ் லைன், டேக் மீ அப் தேர். இந்த ஜப வரிசையில் ஒருவேளை நான் செத்து போயிட்டா கூட, நீங்கள் வந்து செத்துட்டேன்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, அப்படியே வந்துடக்கூடாது, நீங்கள் என்னை அங்கே கொண்டு போங்க, பிரதர் பிரனாண்டை கொண்டு போங்க. ஹல்லேலூயா. அதே போல் அந்த அம்மா வந்து செத்து போயிட்டாங்க. ஷீ கிளைம்ட் ஷீ வாஸ் டெட். When the woman came by, she was lifeless. அந்த பிரதர் பிரனாண்டா வரும்பொழுது அந்த அம்மா கிட்ட ஜீவன் இல்லை. பிரதர் பிரனாம் என்ன செய்தாரா, அதில் என்ன எழுதியிருக்குது, ஐ வென்ட் அண்ட் லைட் ஹேண்ட்ஸ் அப்பான் ஹர். அவர் போயிட்டு அந்த அது மேலே தலையில் கை வச்சார். ஐ வென்ட் அண்ட் லைட் ஹேண்ட்ஸ் அப்பான் ஹர். உடனே அந்த அம்மா எழும்பி வீட்டுக்கு நடந்து போகிறாங்களாம். அவர் சொல்றாரு, அந்த அம்மாவுக்கு சுகம் கிடைச்சி 18-19 வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கு நல்ல சுகத்தோடு இருக்கிறாங்க, நீங்க வேணா அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி பாருங்கிறார். ஆனால் அந்த அம்மா சொன்ன காரியம் என்னன்னா, தோ ஐ டை இன் த ரோடு, வழியில நான் செத்து போனாலும், ஸ்டில் பட் கெட் மீ டவுன் தேர், என்ன வந்து அங்கே கொண்டு போங்க, மற்றவங்களுக்கு சுகம் கிடைச்சுன்னா எனக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஹீ ஹீல்ட் அதர்ஸ், ஹீ வில் ஹீல் மீ. மற்றவங்களை அவர் சோகமாக்கினா என்னையும் சோகமாக்குவார். என்னால நீங்க செத்துட்டேன்னு விட்டுறாதங்க, கொண்டு போங்க. இதுதான் விடாமுயற்சி. அந்த அந்த இஸ்ரி வந்து இவ்விதமாக இரவும் பகலும் கூப்பிடுகிறாள். அப்படியே ஒரு காரியத்தில் நடக்கலன்னா நம்ம உடனே கைவிட்டுறோம். நம்ம கைவிடக்கூடாது. நம்ம விடாமுயற்சி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியில ஜெபிக்க வேண்டும். பலிபீடத்திலிருந்து அக்கினியை எடுத்து நம்ம தூபத்தை போட்டு எப்பவும் தூபம் செலுத்தி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஜெபமானது எப்பொழுதும் ஏறெடுக்கப்பட வேண்டும். நாதாபும் அபியும் லேவியராகம் 10:1-2 வாசிக்கலாம். லேவியராகம் 10:1-2.
ஆரோரின் குமாரராகிய நாதாபும் அபியும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவருடைய சன்னதியில் கொண்டு வந்தார்கள்.
நாதாபும் அபியும் ஆரோனின் குமாரர்கள், அவங்க ஃபயர் எங்கிருந்து எடுக்கணும்னா, தூபம் போடணும்னா ஃபயர் பலிபீடத்திலிருந்து எடுக்கணும். வீட்டில இருந்து கொண்டுட்டாங்க, அதனால ரெண்டு பேருமே செத்துட்டாங்க. அவங்க ஆரோனின் குமாரர்கள் தான். அவங்க தூப வர்க்கம் வச்சிருக்கிறாங்க, ஆனா பலிபீடத்திலிருந்து அக்னியை எடுக்கல. அதே போல நம்ம என்ன செய்யணும்னா, பலிபீடத்திலிருந்து அக்கினி எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாதாபும் அபியும் அந்நிய அக்கினியை கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு காலத்துக்கும் ஆண்டவர் ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கிறார். அந்த மெசேஜில் தான் ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறது. இந்த பெந்தகோஸ்தாரங்க அந்நிய பாசை பேசுறாங்களே அதெல்லாம் அந்நியாக்கினி. ஒரே பாசைய வாழ்நாள் முழுசும் பேசிக்கிட்டு நடக்கிறாங்க, அதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அத்தனை பெந்தகோஸ்தாரங்க, எத்தனை பெந்தகோஸ்தாரங்க இருக்காங்க, ரொம்ப பேர் இருக்காங்க. பெந்தகோஸ்த சபை இப்ப பெருகி போச்சு. எல்லாருமே அந்நிய அக்கினிய கொண்டாடுறாங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். பெந்தகோஸ்த நாளிலே அந்த பரிசுத்தாவி ஊற்றப்பட்டது. அந்த ஃபயர் அவங்க பாதுகாக்கணும். எங்க போனாலும் அந்த ஃபயரை அவங்க பாதுகாக்கணும், அணையக்கூடாது. என்னென்றால் அந்த அக்னி பரலோகத்திலிருந்து வந்திருக்கு. அந்த அக்னியை அவங்க பாதுகாக்க வேண்டும். அந்த அக்னியில இருந்து தான் தூபம் போடணுமே ஒழிய, வீட்டில இருந்து ஃபயரை கொண்டு வரக்கும், வீட்டில இருந்து தணலை எடுத்து இங்க அங்க தூபம் வர்க்கம் போடக்கூடாது. நாதாவும் அபி அப்படி செய்ததுனால செத்து போயிட்டாங்க. அது மாத்திரமல்ல, யூசியா ராஜா தூபம் போட்டு கொண்டு போகிறான். ரெண்டு நாளாம 26 வாசிக்கிறோம், நேரம் இல்லை. அவங்க 26 வாசிக்கும் பொழுது அவனும் வந்து நெத்தியில குஷ்ரோகம் வந்து விட்டது. ஆரோனின் குமாரால் தான் அதை செய்யணும். இவன் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். ஆரோனின் குமாரர்களுக்கு தான் ஆசாரிய ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம தான் இன்னைக்கு பிரீஸ்டா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்குள்ள அந்த டிஎன்ஏ இருக்கிறது, ஆரோனுடைய டிஎன்ஏ இருக்கிறது, அந்த ஜீன் ஆஃப் லைஃப் நமக்குள்ள இருக்கிறது. அவங்க தான் ஆசாரிய ஊழியம் செய்யணுமே ஒழிய மற்றவங்க செய்யக்கூடாது. இந்த கோரா, தாத்தான் இவங்க எல்லாமே அவங்க லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க, ஆனா ஆரோனின் குடும்பத்தை சேர்ந்தவங்க கிடையாது. அவங்களும் அங்க தூபம் போகும் பொழுது 250 பேர் அங்க மரித்து போனார்கள். நல்ல அருமையானே, நம்ம நியூ பேர்த் அடைஞ்சிருக்கணும். நம்ம நியூ பேர்த் அடைஞ்சிருக்கணும், வார்த்தையிலே நம்ம இருக்கணும். அப்படி இல்லாதபடி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொன்னா நான் உங்களை ஒரு காலம் அறியேன் தான் சொல்லுவார். நீங்க நியூ பேர்த் அடைஞ்சிருக்கீங்களா? நீங்க உங்களுக்குள்ள அந்த ஜீன் ஆஃப் லைஃப் வந்து தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கிறதா? நீங்க வந்து வார்த்தையிலே நீங்க இருக்கிறீங்களா? கிளைம் பண்ணுங்க, உங்களுக்கு சீக்கிரத்திலே ஆண்டவர் நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. எல்லாமே மனுஷங்களுடைய மென்டாலிட்டியை பொறுத்து தான். அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு அழுதுகிட்டே கிடக்குது. அவங்க அப்படி சொன்னதுனால உன்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார். உனக்கு மென்டாலிட்டி இல்லை, அந்த சொன்னதை ஆண்டவர் கேட்கிறார். நம்மளை பற்றி அவமானமா, நம்மளை பற்றி குறை சொன்னா ஆண்டவர் கேட்கிறார். அப்படி கேட்டது நிமித்தமா அப்படி உன்னை ஆசீர்வதிக்க போறார். என் மகளை அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொன்னா, நீ உண்மையா இருந்தேன்னா அவங்க சொன்னது நிமித்தமா உன்னி ஆண்டவர் ஆசீர்வதிக்க போற. எங்க ஃபேமிலி அப்படி சொல்லிட்டாங்களே, உண்மையா இருந்தா அது நிமித்தம் ஆசீர்வதிக்க போற. சொல்லிட்டாங்களேன்னு அழுதுட்டு கிடந்தா தேவனுடைய சிந்தை இல்லை, உங்களுக்கு ரைட் மென்டல் ஆட்டிடியூடு இல்லை. அப்போ வாக்குத்தத்தம் கிரியை செய்ய எவ்வளவு சீக்கிரட் இருக்கு பைபிள்ல. நம்ம நேர்மையா நடக்கணும், யாருக்கும் எந்த அநியாயம் செய்யக்கூடாது. மற்றவங்களுடைய 5 நமக்கு தேவையில்லை, நேர்மையா நடக்கணும். நம்ம வந்து நியூ பேர்த் அடைஞ்சிருக்கணும். நம்ம ப்ராமிஸை பிலீவ் பண்ணணும். ஏதோ நம்ம வந்து அப்படி இருக்கும் பொழுது யார் நமக்கு விரோதமா என்ன சொன்னான, நம்முடைய அட்வைசரி என்ன வேணா சொன்னான், அதையே ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதமா மாத்திடுவாரு. இந்த ஒரு மென்டல் ஆட்டிடியூடு இருந்தா உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது, உங்க லைஃப்ல ஃபெயிலியர் ஆகாது, நீங்க எதுலையுமே ஏமாந்து போறதில்லை. உங்களுக்கு ரைட் மென்டல் ஆட்டிடியூட் இருந்தா எல்லா வாக்கு தத்தங்களும் கிரியேட் செய்யும். ஹல்லேலூயா. அதனால உசியா ராஜாவுக்கு வந்து அந்த சீட் ஜீன் ஆஃப் லைஃப் அவனுக்குள்ள இல்லை. அவன் அதுக்குன்னு அழைக்கப்படலை. அவன் போய் இது பண்ணும்பொழுது ஆண்டவர் அதை வாக்கிய பண்ணலை. இதோ இவன் அந்நிய அக்கினியை கொண்டு வரும் பொழுது இவன் சரியான விதமான அவனுக்குள்ள லைஃப் இருந்தாலும் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தான். அதனால அவன் வந்து ரெண்டு பேருமே தேவசமத்துல அங்க அடிக்கப்பட்டார்கள். அடித்து அங்க ஆண்டவர் அடிச்சு போட்டு விட்டார். நம்ம வந்து சரியான ப்ராப்பர் வந்து காட்ஸ் ப்ரொவைடட் வேல வந்தோம்னா முதல்ல பலிபீடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும், ரெண்டாவது குத்துவிளக்கின் வெளிச்சத்துல வர வேண்டும். இந்த மெசேஜ் அதாக அங்க ஷோ பிரெட் அங்க இருக்கிறது, சமூகத்து அப்பத்தை புசிக்க வேண்டும். அதன் பின்பு நம்ம பலிபீடத்துல இருந்து அக்கினிய நம்ம எடுத்து இதோ தூபத்தை போட்டு வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துல போகும் பொழுது நம்முடைய ஜெபம் கேட்கப்படுது. ஆண்டவர் பழைய ஏற்பாடுல அவிதமான ஒரு வழியை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அது நமக்கு அது ஷேடோவாக இருக்கிறது, நம்ம இன்னைக்கு ரியாலிட்டியில வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஜபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். யுவர் பிரேயர் ஹேஸ் டு பி லிங்க்டு வித் யுவர் சாக்ரிஃபைஸ். உங்களுடைய ஜபம் வந்து அந்த சாக்ரிஃபைஸோடு சம்பந்தப்பட்டிருக்கு. பலிபீடத்திலிருந்து தான் அக்னி எடுக்க வேண்டும், வேற அக்னியை கொண்டு வரக்கூடாது. கல்வாரியில் ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். சுப்ரீம் சாக்ரிஃபைஸ் நமக்காக செய்விட்டார். உனக்காக எல்லாம் செய்ய, எனக்காக நீர் செய்து முடித்து விட்டீருங்கத நம்ம ரிமைண்ட் பண்ண வேண்டும். கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஸ்பிரிட் ஆஃப் இன்டர்செஷன் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு பரிந்து பேச வேண்டும். லோத்து வந்து என்டர்டைன்மெண்ட்ல இருக்கிறோம். சோதோமில எல்லா விதமான பாவங்களும் இருக்கிறது. இன்னைக்கு எல்லா விதமான என்டர்டைன்மெண்ட்டும் உங்களுக்கு இருக்கிறது. உலகத்தில் நீங்கள் எவ்வளோ பார்க்க வேண்டிய காரியங்கள், எவ்வளோ அனுபவிக்க வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது. பொழுதுபோக்கான காரியங்கள் நிறையா இருக்கிறது. ஆனால் இவன் என்ன செய்கிறான், அந்த என்டர்டைன்மெண்ட்டில் இல்லாதபடி இவன் பரிந்து பேசுகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, 50 நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டீரோ? ஒருவேளை 5 பேர் குறையா இருக்கலாம், கடைசியாக 10 நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டீரோ? இவன் இப்படி ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு சுப்ரீம் ஜட்ஜ் அவர் வந்திருக்கிறார், அவர்கிட்ட இப்படி பரிந்து பேசியிருக்கான். அவன் என்டர்டைன்மெண்ட்ல இருக்கான், அவனும் அவன் மனைவியும் என்டர்டைன்மெண்ட்ல இருக்கிறாங்க. இதுதான் உலகம். உலகம் இன்னைக்கு பொழுதுபோக்கில் அவங்க குத்தாட்டத்தில் இருக்கிறாங்க, டிக்டாக்ல இருக்கிறாங்க, எல்லா விதமான ஏதோ சந்தோஷங்களில் பாவ சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது நம்ம இன்னைக்கு உபாச ஜபத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. Christ in the true church is a continuation of the book of Acts. கிறிஸ்து உண்மையான சபையில் இருக்கும் பொழுது அது அப்போஸ்தல நடபடியினுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. Seven seal is the coming of the Lord. ஹல்லேலூயா. ஏழாம் முத்திரையானது அவருடைய வருகையாக இருக்கிறது, மனுஷகுமாரனுடைய வருகையாக இருக்கிறது. அதனால் நம்ம எந்த நேரத்தில் வந்திருக்கிறோம், அந்த 7:8 வசனம் நமக்கு நிறைவேறுகிறது. 7:8 மறுபடியும் வாசிக்கலாம்.
அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவளுக்கு நியாயம் செய்வார் என்று.
சீக்கிரத்திலே அவளுக்கு நியாயம் செய்வார். அடுத்தபடியாக
மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை
ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பார். பாருங்க, அந்த பேரபிள் நமக்கு சம்பந்தப்படுது. நம்ம காலத்துக்கு எழுதப்பட்டிருக்கு. இப்ப மனுஷகுமாரனுடைய நாட்களில் நம்ம இருக்கும். உலகம் அப்போஸ்தலசில இருக்கிறது. உலகம் வந்து சிற்றின்பத்தில் இருக்கிறது. ஜனங்கள் பொழுதுபோக்கில் இருக்கிறார்கள். எப்பொழுதும் செல்போனு, அவங்களுக்கு டிவி லேப்டாப் தான், அதிலேயே மூழ்கி இருக்கிறாங்க. இங்கேயும் கூட யாரும் அப்படி இருக்கலாம், ஆண்டவருக்கு தெரியும். அதனால் நம்ம இன்னைக்கு அவ்விதமான ஒரு காலத்தில் இல்லை. நம்ம இரவும் பகலும் கர்த்தர் நோக்கி கூப்பிட வேண்டும். நம்ம அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நமக்கு சீக்கிரத்திலே அவர் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம வந்து மறிக்க போறதில்லை. அந்த ஆக்ஸ் பீரியட்ல இருந்தவங்களை போல நம்ம மறிக்க போறதில்லை. நம்ம மேல எடுத்துக்கொள்ளப்படுறோம். ஹல்லேலூயா. நம்ம ராப்சர்ல போகணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, உலகம் அதிக விதமான உபத்திரத்துல இருக்கிறது. சீக்கிரமா நீர் வந்து எங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஈவினிங் சாக்ரிஃபைஸ கொண்டு வந்திருக்கிறோம். இதோ மார்னிங் சாக்ரிஃபைஸ் வந்து பவுல் கொண்டு வந்தார். அங்கே இன்சென்ஸ் தூபம் ஏறெடுக்கப்பட்டது. பலி இருக்கும் பொழுது தூபம் நெருண்டும் ஒன்று போல போனோம். இப்பொழுது ஈவினிங் சாக்ரிஃபைஸ், த மெசேஜ் ஆஃப் த ஹவர், ஈவினிங் மெசேஜ் வந்திருக்குது. நம்ம ஈவினிங் சாக்ரி இன்சென்ஸை ஏறெடுக்கிறோம். இப்போ நம்ம ஜபத்தை ஏறெடுக்கிறோம். ஆமீன். ஆமீன். கத்ரா இயேசுவே வார், நான் எடுத்துக்கொள்ளப்படுதலே பங்கு பெற வேண்டும். டெய்லி நீங்கள் அதுதான் நினைக்கணும். நான் ரேப்சரில் கைவிடப்படக்கூடாது. நான் என்ன நினைக்கிறேன், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை போதிக்கும்படியாக ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். ஜீசஸ் கால்டு மீ டு ப்ரீச் த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. நான் ஒரு கூட்டமான மக்களை ராப்சருக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த குறிக்கோள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையெல்லாம் சரியாயிரும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனையும் சரியாகணும். நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா எல்லாமே சரியாயிரும். இந்த வெளிப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பொழுது உங்களுடைய ஆத்மாவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்த உங்களுடைய சரீரம், உங்கள் உலகப்பரமான காரியம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாக வந்துடும். ஹல்லேலூயா. நீங்கள் அதுக்காக ரொம்ப ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் சரி பண்ணிடுவார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்ட்ல வரும் பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் வருகிறது. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் நமக்கு வருகிறது. நமக்கு ஹெல்த் நமக்கு தேடி வருகிறது. நம்முடைய வாஞ்சை எல்லாமே நிறைவேறுது. உலகம் ஒரு பக்கத்தில் ரிஸ்கியாக இருக்கிறது, ரொம்ப ஆபத்தாக இருக்கிறது. அதே சமயத்தில் ரொம்ப பிளஸ்ஸிங்கே இருக்கிறது. பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாக பெருகிச்சோம். பாவம் அதிகமா பெரிய இருக்குது, ஆபத்து அதிகம் இருக்கிறது. அதே சமயத்துல நமக்கு கிரேஸ் நிறைய இருக்கு. ஏனென்றால் இந்த மெசேஜ் தான். இந்த மெசேஜ நேசிக்கும் பொழுது உங்களுக்கு அதிக கிரேஸ், அதிக பிளஸிங். எத்தனை பேர் சுவாசிக்கிறோம் கத்த? அவங்க அந்த அந்த விதவைக்கு வந்து சீக்கிரத்தில் அவர் நியாயம் செய்வார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டோட விஷயத்தில் நீடிய பொறுமையை உள்ளவராயிருந்தல்ல, ரொம்ப லேட்டா இல்ல, சீக்கிரத்திலே செய்வார். இந்த உபாசபத்திலே உங்களுக்கு சீக்கிரத்திலே ஆண்டவர் உதவி செய்வார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபமணும். நம்ம எந்த நேரத்தில் வந்திருக்கிறோம்? கர்த்தரா இயேசு கிறிஸ்து அந்த பாரபிள் நமக்காக தான் சொல்லி இருக்கிறார். நம்ம எப்பொழுதும் ஜெபம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அந்த உவமையை சொல்லியிருக்கிறார். கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவர் அநீதி உள்ள நியாயாதிபதி அல்ல, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் சீக்கிரத்திலே நமக்கு செய்வார். இயேசு உங்களுக்கு சீக்கிரத்திலே உதவி செய்வார். ரொம்ப லேட்டா கிடையாது, சீக்கிரத்திலே செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க அந்த எலக்டா இருப்பீர்கள் என்றால், நியூ பேர்த் உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால், சீட் ஜீன் ஆஃப் லைஃப் உங்களுக்குள்ளே பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கும் என்றால், உங்களுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கும் என்றால், நீங்க டிரான்ஸ்ஃபார்மிங் ஆகிக்கொண்டிருப்பீர்கள் என்றால், பலிபீடத்திலிருந்து ஃபயரை நீங்க கொண்டு வரும் பொழுது உங்களுடைய தூபத்தை தேவன் அங்கீகரிப்பார். நீங்கள் கிருபாசன தண்டையிலே வந்து நேரடியாக வந்து ஜபம் பண்ணி எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ளலாம். நமக்கு அநேகர் பாசிட்டிவ் டெஸ்டிமோனி ஆண்டவர் கொண்டு வருவார். இந்த ஊழியத்திலே அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவராய் இருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே.